கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு செய்த ஒரு அருள், தீனுடைய வாழ்க்கைய வாழ வேண்டும், அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் எங்களுடைய வாழ்க்கைய அன்றாடம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஆர்வத்தோட நாங்கள் அடிக்கடி தீனுடைய விடயங்களை கேட்கறதுக்கு அதை பேசுறதுக்கு எங்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அடிப்படையில மிக முக்கியமான எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒரு விடயம்தான் எங்களோட ஒழுக்கம் அப்படின்றது. எங்களோட நல்ல நடத்தைகள், நல்ல பண்புகள், நல்லொழுக்கம் அப்படின்றது. பொதுவாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா உலகத்துல மனிதனை படைத்த நோக்கத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல சொல்றான், இந்த உலகத்துல நாங்க படைக்கப்பட்ட நோக்கம் அவனை இபாதத் செய்யறது, அவன் விரும்பக்கூடிய விதத்தில் எங்களோட வாழ்க்கைய அமைச்சு அவனுடைய பொருத்தத்தை பெறுறதுதான் நோக்கம். அப்ப இதுல ஆண்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான், பெண்களையும் படைத்திருக்கிறான். மிருகங்கள் அவைகளுக்கு எந்த விதமான கட்டளைகளும் இல்லை, அவைகள் அவருடைய தேவைகளையும் அவருடைய சாப்பாட்டு பசியினுடைய நிலைமைகளையும் நிறைவேற்றி கொண்டு தன்னுடைய போகக்கூடிய அந்த போங்கிலே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அது அந்த இயற்கையான அந்த நிலைமையிலே தெளிவான விடயம், அந்த படைப்பினங்கள் ஏனைய படைப்பினங்களுக்கு அப்படியான ஒரு சட்டதிட்டங்களோ அல்லாஹ்வுடைய ஏவல்களோ எதுவுமே கிடையாது. ஆனால் மனிதனை பொறுத்தவரையிலே ஆண்கள் பெண்கள் என்பதாக இருசாராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். இதுல நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னண்டால், அல்லாஹ் ஒரு ஆணை ஏன் படைத்திருக்கிறான், ஒரு பெண்ணை எதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். தஹ்லீக், அல்லாஹ்வுடைய தஹ்லீக்குல் இன்சான், மனிதனை படைத்ததனுடைய நோக்கம். அதுல ஆண்களை படைச்ச நோக்கம் என்ன, பெண்களை படைத்த நோக்கம் என்ன. ஆண்கள் பெண்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்துல ரெண்டு பேரும் வித்தியாசமான அமைப்புகளை கொண்டவங்களாக இருக்கிறாங்க. ஆணுடைய தோற்றம் வித்தியாசம், பெண்களுடைய தோற்றம் வித்தியாசம். ஆணுடைய சுபாவம் வித்தியாசம், பெண்களுடைய சுபாவம் வித்தியாசம். ஆணுடைய தன்மைகள் வித்தியாசம், பெண்களுடைய தன்மைகள் வித்தியாசமானதா. இப்படி ஒன்று கொண்டு வித்தியாசமான நிலைமையில தான் அல்லாஹு தஆலா ஆணையும் பெண்ணையும் படைத்திருக்கிறான். ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தா அந்த ஆண் குழந்தை இரண்டு வருடங்கள் பால் குடிக்குது, வேற எதையுமே சாப்பிடல, வேற எந்த ஒரு பெட்டி பாலையோ அல்லது வேற பசுப்பாலோ எதுவுமே குடிக்கல, தாயுடைய பாலை மாத்திரம் குடிக்குது, இடையில எந்த மருந்தையும் குடிக்கல, வேற எதையுமே அந்த புள்ள குடிக்கல. அப்படியான புள்ளையாக இருந்தா ஆண் புள்ளையுடைய சிறுநீர் அது ஆடையில பட்டா அந்த சிறுநீருக்கு தண்ணீரை தெளிச்சு கொண்டா போதும், அதை போட்டு கழுகணும் என்ற அந்த நிலப்பாடு இல்ல. இரண்டு வருடங்களுக்குள்ளால பால் குடிக்கக்கூடிய காலத்துல அந்த புள்ள மருந்தும் குடிச்சிருக்க கூடாது, சுண்ணத்திருக்கத்திலே ஒரு டொனிக்கொண்டை குடிச்சிருக்கிறார், அதுவும் குடிச்சிருக்க கூடாது, வெறும் பால் மட்டும் குடிச்ச புள்ளையாக இருக்கும் ஆம்பளை புள்ள. ஆனா அதே மாதிரி பெண் குழந்தைகள் அந்த பருவத்துல அந்த காலத்துல பால் குடிக்கக்கூடிய காலத்துல அது தனியாக தாயுடைய பாலை மட்டும்தான் குடிச்சிருக்குது, வேற எதையுமே குடிக்கல. அப்படி இருந்தாலும் அந்த பெண்ணுடைய சிறுநீர், பெண் குழந்தையுடைய சிறுநீர் பட்டா அதுக்கு தண்ணி தெளிக்க போதாது, தண்ணீரை ஊற்றி அந்த நல்ல முறையில கழுகணும். இதுதான் ஹதீஸ்ல எங்களுக்கு வரக்கூடிய தெளிவான சட்டம். உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, ஆண் குழந்தையுடைய சிறுநீருக்கும் பெண் குழந்தையுடைய சிறுநீருக்கும் மத்தியில பெரும் வித்தியாசம் இருக்கிறது. ஆணுடைய சிறுநீர்ல நஜீசுடைய அந்த நிலைமை சில அதாவது தண்ணி சொட்டுகளின் மூலமா இல்லா போயிடும், ஆனால் பெண்ணுடைய சிறுநீர் கடினமானதாக இருக்கிறதுனால அந்த பெண்ணுடைய சிறுநீரை கழுவாம அது சுத்தமாக மாட்டாது. இப்படி பல விளக்கங்களை சொல்றாங்க. பார்த்தால் அடிப்படையிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியிலே வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் அது மாதிரிதான் படைத்திருக்கிறான்.
கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, எங்கிருந்து நீங்க தெளிவான முறையில இந்த விஷயத்த விளங்கிக்கோங்கோ. அல்லாஹ் தஆலா ஆணை படைச்ச நோக்கம் என்ன, பெண்ணை படைத்த நோக்கம் என்ன? இது இன்றைக்கு நாங்க ஆண்களும் பெண்களும் ஒரே சமம்தான், ஆண்களும் வெளியில போறாங்க நாங்களும் வெளியில போறோம், ஆணும் ஜப் செய்யறாங்க நாங்களும் ஜப் செய்யறோம் என்ற தவறான ஒரு மோசமான கருத்தை என்னோட முஸ்லீம்களுக்கு மத்தியில விசேஷமாக போட்டு முஸ்லீம்களுடைய சிந்தனைகளை இன்றைக்கு சிதறடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெளிவான அந்த நிலைமையை விட்டு அவங்களை தூரமாக்கி இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு என்ன பொறுப்போ பெண்ணுக்கு என்ன பொறுப்போ அதனையும் அல்லாஹ் முடிவு செய்து வச்சுட்டான். ஆண்களை பொறுத்தவரையில அவன் குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டிய பொறுப்பு, குடும்பத்துக்காக வேண்டி சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு, குடும்ப தலைவன் என்றெல்லாம் ஆணுடைய விடயத்திலே பல பொறுப்புகள் வரும். பெண்ணை பொறுத்தவரையிலே அந்த பெண்ணுக்கு அவள் திருமணம் முடிக்காத ஒரு பெண்ணாக இருந்தால் அவளுக்கு எந்த கடமையும் இல்லை மற்றவர்களுடைய விடயத்தில். யாருக்கும் சம்பாதிச்சு கொடுக்கணும், யாருக்கும் சம்பாதிச்சு செலவழிக்கணும் என்ற எந்த தேவையும் இல்லை. திருமணம் முடிச்சு விட்டால் அவள் தன்னுடைய பிறக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்ப்பதுதான் அவளுடைய டியூட்டியே தவிர, அவள் போயிட்டு வெளியில வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் என்ற அந்த நிலைப்பாடு கிடையாது. ஒரு தாயாக இருக்கக்கூடிய நேரத்துல மகன் அந்த தாய்க்கு செலவழிப்பா, மனைவியாக இருக்கக்கூடிய நேரத்துல கணவன் செலவழிப்பாரு, மகளாக இருந்தால் தந்தை செலவழிப்பாரு, சகோதரியாக இருந்தால் சகோதரன் செலவழிப்பாரு. இதுதான் இஸ்லாம் வைத்திருக்கக்கூடிய வழிமுறை. இன்னும் பெண்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு மகர கொடுத்து முடிக்கோடும், மகர் கொடுத்து முடிக்கோடும். ஆண்கள் அந்த பெண்ணிடத்தில் இருந்து டௌரிய வாங்குறதல்ல, ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்கணும். அதுலே வந்து பெண் கேட்கிற அளவு கொடுக்கணும். பெண் கேட்கிற எனக்கு இத்தனை லட்சம் தாங்க மகர்ந்தா நாங்க அந்த கணக்கு ஒவ்வொரு ஆம்பளையும் கொடுப்போம். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்க போயிட்டு மதியன்ல போயிட்டு ஹஜரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மகள திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்துல, ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திருமணம் முடிக்கிறதுக்கு முன் வரக்கூடிய நேரத்துல மஹர் என்ன, மஹர் என்னான்னு கேட்ட நேரத்துல மஹர் என்ன தெரியுமா நியமிச்சாங்க, ஹஜரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னோட ஆடுகளை நீங்க 8 வருஷம் மேய்க்கணும் அப்படின்னா, 8 வருஷம் மேய்க்கிறதுக்கு பின்னாலதான் உங்களுக்கு இந்த மகளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஏகும். ஒரு நாளைக்கு மேய்க்கிறதுக்கு ஒரு கூலி 500 ரூபா கொடுத்தா 8-10 வருஷங்கள் மொத்தமா ஆடு மேய்ச்சா இந்த காலத்தை பொறுத்தவரையில சுமார் 18 லட்சம் ரூபா வரும். இந்த காலத்துல 18 லட்சம் ரூபான அந்த நேரத்துல 18 லட்சம் ரூபான எத்தனை எவ்வளவு பெருமதியான ஒரு கணக்காக இருக்கும். அவ்வளோ கொடுத்து தான் ஹஜரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட மகளை முடிக்கிறாங்க. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ 10 வருஷம் ஆடு மேய்க்கிறாங்க மஹர். இது பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள். ஆனா மஹரை எடுப்பா, அந்த மஹரை எடுத்து அதால யாருக்கும் செலவழிக்கணும்ன்ற எந்த கட்டாயமும் அந்த பெண்ணுக்கு இல்லை. வராசத்துல பெண்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்குல அறவாசி. சகோதரியாக இருந்தா, தாயாக இருந்தால் குழந்தைகள் இருந்தா கணவருடைய சொத்துல 1/8 வரும், குழந்தைகள் இல்லைண்டா 4/4 வரும், தாயாக இருந்தால் என்று சொன்னா 6/1 வரும். இப்படி பெண்களுக்கு வராசத்துல இருந்தும் பெரிய ஒரு கணக்கு சொத்து கிடைக்குது. ஆனா அந்த பெண்கள் யாருக்கும் செலவழிக்க வேண்டிய தேவையில்ல. அல்லாஹ் வைத்திருக்கிற நியதியே, பெண்களே நீங்க வெளியில போயிட்டு சீரழியற ஆட்கள் அல்ல, நீங்க வெளியில போயிட்டு உங்களோட நேரங்களை நீங்க வீணாக கழிக்கிற ஆட்கள் அல்ல. இந்த விஷயத்துக்காக வேண்டித்தான் உங்களுக்கு நாங்க உங்களோட வீட்டுக்குள்ள இருந்தே எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு தாரோ. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, ஆணுக்கு அப்படி கடமை அந்த அந்த மாதிரி பெண்ணுடைய நிலைமை அல்ல. முழுமையான சமுதாயத்துல எல்லா கடமைகளும் ஆணுடைய தலையில போடப்பட்டிருக்குது. ஹஜரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. திருமணம் முடிச்சு கொடுத்தது ரெண்டு பேரையும் உட்கார வச்சாங்க. ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியத் பண்றாங்க. சொன்னாங்க, அலி ஏண்ட ஈரல்ல ஒரு துண்டு, இந்த ஹஜ்ரத் பாத்திமா நீங்க இவங்கள ரொம்ப கண்ணியமா ரொம்ப ரொம்ப இரக்கமான முறையில பாத்துக்கோங்க. அதுக்கு பின்னால சொன்னாங்க, உங்களோட டிபார்ட்மெண்ட்களை நீங்க பிரிச்சுக்கோங்க, உங்களோட வேலைகளை உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் மத்தியில பிரிச்சுக்கோங்க. அதற்கு அலியை பார்த்து சொன்னாங்க, அலி நீங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கிற என்ன வேலையாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்க தான் செய்யணும் அப்படின்னாங்க. அதுல பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, பாத்திமா வீட்டுக்குள்ளால என்னென்ன வேலைகள் இருக்குதோ அனைத்தையும் நீங்க தான் செய்யணும். அலி வீட்டுக்கு வெளியில் உள்ள வேலை, நீங்க வீட்டுக்கு உள்ளால் உள்ள வேலைகள். ரதியல்லாஹு அன்ஹுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொர்க்கத்துடைய பெண்களுக்கு தலைவியா வரக்கூடிய ஹஜ்ரத் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் யோசி பாருங்க. தந்த மகளுக்கு சொர்க்கத்து தலைவிக்கு இந்த பாடம் தான். எங்கட நிலைமைகள் எல்லாம் எதுவாக இருக்கும்? அப்ப அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான், ஆண்கள் அவங்க வெளியில கஷ்டப்படுவாங்க சிரமப்படுவாங்க, பெண்கள் வீட்டுக்குள்ளால இருந்து வீட்டுடைய வேலைகளை செஞ்சு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் விடாம குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றான், பெண்களுக்கு கட்டளை பெற்றான் என்னண்டா, வகர்ண பி புயூத்திக்குன்ன, பெண்களே நீங்க உங்களோட வீடுகளுக்குள்ளால மறைஞ்சிருங்க அப்படின்ற கட்டளை அல்லாஹு தஆலா விட்டான். நீங்க வெளியில வரவானம் வெளியில சுத்தவானம் அப்படின்ற அந்த கட்டளை. ஆனா என்ன நடந்ததுண்டா, இது சுமார் 600-800 வருட காலமாக பெண்கள் வீட்டுக்குள்ளதான் இருந்தது. பெண்கள் ஜப் செஞ்ச சரித்திரத்தை நீங்க பார்க்க இயலாது, பெண்கள் வெளியில தெரிஞ்ச சரித்திரத்தை பார்க்க இயலாது. 1900 பகுதிகளில் பெண்கள் சர்வசாதாரணமாக நிர்வாணமாக சுத்தின அந்த சந்தர்ப்பங்களை பார்க்க இயலாது. நீங்க பார்த்தா விளங்கும், நீங்க உலக வரலாற்றுல பெரிய பெரிய முக்கியமான வல்லரசு நாடுகள், அதே போல முன்னேற்றம் அடைந்த நாடுகள், இந்த நாடுகளுடைய வரலாறு பிறட்டி பாருங்க. ஒவ்வொருவரும் அந்த நாட்டுல இருக்கக்கூடியவங்க பெண்களுக்கு வெளியில வர விட்ட சரித்திரம் கிடையாது. நல்லா தெளிவா விளங்கிக்கும். எந்த அளவுக்குண்டா, ஜப்பான்ல பெண்களுக்கு எப்படி வச்சிருந்தாங்கண்டா, பெண்கள் மறைந்திருக்க வேண்டியவங்க வெளியில வரக்கூடாது. சைனால பெண்களுக்கு சொன்னது ஒரு விதமான சைத்தானியத்துட குணமுடையவள் இவள், இவளை வெளியில விடக்கூடாது. ஒவ்வொரு நாடும் சொல்லிட்டே போகலாம், அந்த பெண்களை வெளியில விடவே இல்லை, பெண்கள் வெளியில வரக்கூடாது என்ற கன்செப்டை தான் வச்சிருந்தாங்க. ஆனா யஹூதிகளுக்கு தேவை பெண்களை சீரழிக்கணும், பெண்களை கேவலப்படுத்தணும், பெண்களை ரோட் நடுக இழுக்க வைக்கணும். இப்ப என்ன தெரியுமா செஞ்சான், மக்களிடத்துல போயிட்டு சொன்னான், ஆம்பளைகளிடத்துல நீங்க சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தணும், நிறைய அவங்களுக்கு சம்பாதிக்கணும், உங்களுக்கு இங்க சம்பாத்தியம் போதாது. இப்ப பெட்ரோல் கண்டுபிடிக்க கூடிய அந்த காலமாக இருந்துச்சு, சுமார் 100 வருட வரலாறு தான் பெட்ரோலுக்கு. லைட் கண்டுபிடிக்க கூடிய சந்தர்ப்பங்கள், இரவில வேலை செய்யலும், உங்களுக்கு தூர போயிட்டு வேலை செய்யலும் இப்படின்னு சொல்லி ஆண்கள தலைய கழுவ கழுவ ஆண்கள் என்ன செஞ்சாங்க, சம்பாதிக்கணும், நிறைய சம்பாத்தியம் வழியா குடும்பத்துக்கும் செலவழிக்கணும் வழியா. இப்ப ஆண்களுடைய சிந்தனை மாறி ஆண்கள் வீட்டை விட்டு ஒரு மாதம் ஒரு வாரம் தூர போக ஆரம்பிச்சாங்க. இப்ப வெளியில போயிட்டு கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க. இப்ப வீட்டுள்ள பெண்களுக்கு அறிவுரை கொடுத்தான் யஹூதி, நீங்க பாருங்க உங்களோட கணவர்மார் வெளியில போயிட்டு கஷ்டப்படுறாங்க, நீங்க பஜாருக்கு போயிட்டு சாமான எடுங்க, நீங்க பஜாருக்கு போங்க, நீங்க படிச்சு கொடுக்க போங்க, நீங்க அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லி பெண்களை வெளியில இழுக்க ஆரம்பிச்சு அதுக்கு உறவு கொடுத்தா உன மாப்பிள்ள மட்டும்தானே கஷ்டப்படுறார், நீங்களும் கொஞ்சம் வேலை செஞ்சா வீட்டுல செலவீனங்கள் எல்லாம் பேலன்ஸ் ஆகுமே, இப்படியான ஒரு கன்செப்ட போட்டான். கண்ணியமான தாய்மாரலே சகோதரியரே, ஒரு நீளமான ஒரு வரலாறு இது. நான் சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்றேன், எங்களோட ஒழுக்கம் எவ்வளவு தூரத்துக்கு பாதுகாக்கப்பட வேண்டியது, அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஒழுக்கத்தை பத்தியும் எங்களோட ஆடைய பத்தியும் எங்களோட அறக்குறையான ஆடைகள் இருந்து நாங்கள் நிவர்த்தியாகி எங்களோட ஆடைகள் எவ்வாறு அணிய வேண்டும் அப்படின்ற விடயத்தை எங்களுக்கு எவ்வளவு அல்லாஹ் தெளிவாக சொல்லிருக்கிறார் அப்படின்ற விடயத்தை தான் சொல்ல வாரோம். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இதை நல்லா விளங்கிக்கோங்க. இன்றைக்கு பொதுவாக திருமணங்கள் பேசப்படக்கூடிய நேரத்துல சொல்ற ஒரு விஷயம் தான், மாப்பிள்ள மகளும் படிச்சிருக்கிறார், மகளும் ஜொப் செஞ்சா வீட்டிட செலவீனங்கள் எல்லாம் சேப்பாக்குவோமே. கல்யாண நேரத்திலே சொல்றா மாலக்கும் ஜொப்புகளை அவ படிச்ச படிப்புக்காக அனுப்பி எடுத்தா நல்ல வழியா? அப்படியான ஒரு தலையில அந்த மேற்கத்தியவாதியனுடைய சிந்தனை இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துல ஊடுருவி வந்து இன்னைக்கு நாங்களும் அதே வார்த்தையை தான் பேசுறோம். படித்த மட்டத்துல இருக்கக்கூடிய என்ற பெயர்ல இருக்கக்கூடியவங்களும் அதே மாதிரி நாங்க தீன்தாரி என்ற பெயரை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவங்களுடைய நிலைமை இதுதான். பிரச்சனை இல்ல, எங்கட ஊர்ல இருக்கிற ஸ்கூல் தானே, அங்கேயும் போயிட்டு வரட்டும், படிச்ச படிப்புக்கு ஒரு வேலை வேணும் இல்லையா? கல்யாணம் முடிக்கிறதுலே கல்யாணம் முடிச்சா செலவீனங்கள் எல்லாம் சரியா பாருங்க. இது சுமார் 100-150 வருஷத்துக்கு முன்னால யஹூதி கொடுத்த ஐடியா. நீங்க பிறகு பாருங்க வரலாற்றுல எங்கேயாவது பெண்கள் பிளைட் ஓட்டினாங்க, பெண்கள் பஜார்ல சுத்தினாங்க, பெண்கள் பெரிய பிசினஸ் மேனா இருந்தாங்க, பெண்கள் ரயில்வேல ட்ரெயின்வேல வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு பாருங்க ஒரு பெண் பைலட் அதை பெரியதா போட்டோ போட்டு காட்டுறாங்க, ஒரு பெண் பார்லிமெண்ட் மெம்பரான வந்தா சரித்திரத்திலே முதலாவது பார்லிமெண்ட் மெம்பர் ஒரு பெண்ணா வந்திருக்கிற ஏன் காரணம் என்றா, இது வரலாற்றில் இருக்கல்ல இப்படியான ஒரு நிலைமை. பெண்களை வெளியில கொண்டு வாரத்துக்கு இந்த யஹூதியர் போட்ட பெரிய பிளான் தான், பெண்கள்ட்ட போயிட்டு பெண்களுடைய தலையை கழுவ வச்சாங்க. பாவம் பெண்கள், உண்மையிலேயே யாரு சொன்னாலும் உடனே நம்பிடக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளவங்க, அவங்கள நிலைமை மனோநிலைமை அப்படித்தான் ஆக்கப்பட்டிருக்குது. உடனடியாக பார்த்தா கணவர் மட்டும்தானே கஷ்டப்படுறது, நாங்களும் வெளியில இறங்குவோம். வீட்டுக்குள்ளால உட்கார்ந்துட்டு பக்குவமா இருந்த பெண்ண வெளியில இருக்க ஆரம்பித்தார், வெளியில வர ஆரம்பித்தார். கண்ணியமான மகள் கொடுக்கப்பட்டு கண்ணியமான முறையில அந்த பெண்ணுக்கு அந்த வராதத்திலிருந்து சொத்துக்கள் கொடுக்கப்பட்டு கண்ணியமான முறையில பாதுகாக்காக வைக்கப்பட்ட பெண்கள் இன்றைக்கு எந்த தூரத்துக்கு சீரழிஞ்சி சின்ன பின்னமாக பேசிருக்கிறாங்கன்னா, உலகத்திலேயே ஆக கேவலமான வேலைகள் செய்தவங்க இன்றைக்கு பெண்களாக மாறியிருக்கிறாங்க. நீங்க வரலாற்றை பிறந்தி பாருங்க, எங்கேயாவது பெண்கள் சீரழிஞ்சி சின்ன பின்னமாக கூடிய நிலைமைக்கு இருந்தாங்களான்னு பாருங்க. எந்த மதத்தவர்களையும் இருக்கல்ல, ஆனா இன்றைக்கு அந்நிய மதத்தவர்களும் சரி முஸ்லீம் பெண்களும் சரி சீரழிகிற நிலைமை. ஆக கேவலமான தொழில், ரோட் கூட்டுறது, ஊத்து அழுறது, டாய்லெட்ட தூக்குறது, டாய்லெட்ட இல்ல நஜீஸ அழுறது, இந்த வேலைகளுக்கு இன்றைக்கு பெண்களை பாவிக்கப்படுது. வீட்டில இருந்து கணவனுக்கு சேவை செய்யக்கூடிய பெண்கள், வீட்டில இருந்து குள்ளங்களை கண்ணியமா பார்த்து கொள்ள வேண்டிய பெண்கள், கணவனுடைய வீட்டு வேலைகளை செஞ்சு கொடுக்க வேண்டிய பெண்கள் இன்றைக்கு ரோட்லேயும் காட்டிலேயும் அந்நியவனுக்கு இன்றைக்கு தலை குனிஞ்சு வேலை செய்யற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. நல்ல தெளிவா நீங்க பாருங்க, கணவனோட உட்கார்ந்து கண்ணியமா திருச்சி பேசக்கூடிய பெண்கள் இன்றைக்கு ஸ்கூல்ல போயிட்டு கொண்டு மாஸ்டர் மாரோடு சேர்மாரோடு திருச்சி பேசுற நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்குது. கணவரை பார்த்தா வீட்டுல, மனைவிய பார்த்தா ஸ்கூல்ல, கணவரை பார்த்தா வீட்டுல, மனைவிய பார்த்தா ஆபீஸ்ல, மனைவிய பார்த்தா கடையில வேலை, மனைவிய பார்த்தா ஜப்ல, மனைவிய பார்த்தா ரோட்ல. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, கணவனுக்கு பணிவிட செய்ய வேண்டிய பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு பணிவிட செஞ்சு கொண்டிருக்கிற அவல கேவலமான நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. நிர்வாணமாக ஆண்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சிய ஊட்டக்கூடிய நிலைமையில, இழிவான நிலைமையில இன்றைக்கு பெண்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கேவலத்திலும் கேவலமான நிலைமைக்கே கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ளுக்கு இருக்க சொன்ன பெண்களை வெளியில கொண்டு வந்து வெளியில நீங்க வந்ததுனால உங்களுக்கு எல்லாமே சரிந்துபட ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல்ல போய் படிச்சு கொடுக்கறதும் சரி, நாங்க ஜப் செய்யறதும் சரி, படிச்ச படிப்புக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்றதும் சரி, அப்படியான ஒரு நிலைமைக்கு கூட தலையும் சிந்தனை போக்கும் உருவாக்கப்பட்டிருக்குது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, மிகவும் கவலையான நிலைமை இன்றைக்கு. அதை விட என்னண்டா, மகரமான ஆண்களோட கூட எவ்வளவு ஒழுக்கமா கண்ணியமா நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்ட பெண்கள் இன்றைக்கு அந்நிய ஆண்களோட ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. முஸ்லீம்கள்ன்ற பெயர்ல அல்லது முஸ்லீம் ஆடைய உடுத்து கொண்டு அந்நிய ஆணுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறாங்க. அது கல்வின்ற பெயர்ல, அது சீர்திருத்தம்ன்ற பெயர்ல, சமூக சேவைன்ற பெயர்ல இன்றைக்கு ஒரு அவல நில கேவலமான ஒரு நிலைமைக்கு என்னோட பெண்கள் தள்ளப்பட்டு கணவனோட பக்கத்துல உட்கார்றதுக்கு சந்தர்ப்பம் இல்ல. கேவலம் அந்நியனுடைய பக்கத்துல போய் உட்கார்ந்து கூட டிஸ்கஷன் நடத்துறாங்க. இனியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் இன்றைக்கு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைய ஏற்படுத்திருக்கிறான். பெண்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்க சொன்ன பெண்களை வெளியில வந்ததுனால அந்நியர்களுக்குரிய சந்தோஷமான அந்நியர்களுடைய அவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலைமைகளுக்கு இன்னைக்கு எங்களோட பெண்களை இழுத்து கொண்டு வந்து வைக்கப்பட்டீங்க. நாங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு பெண்ணை பொறுத்த வரையில அவளுடைய வீடுதான் அவளுக்குரிய சொர்க்கம். நல்லா யாது வச்சுக்கோங்க, உங்களோட நிம்மதி உங்களோட சந்தோஷம் அல்லாஹ் உங்களோட வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறான். அந்த வரையறைய விட்டு நீங்க வெளியில வர ஆரம்பிச்சீங்கன்னா கண்ணியமா இருக்கிற நீங்க கேவலத்திலும் கேவலமான நிலைமைக்கு கொண்டு போய் உங்களை சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இன்றைக்கு சமுதாயத்துல பாருங்க, பர்தாவுடைய பிரச்சனை, முகம் மூடுற பிரச்சனை, இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்னண்டா, எங்களோட பெண்களுக்கு தலைகள் இன்றைக்கு கழுவப்பட்டு அவங்க நினைச்சாங்க உலகத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை, நாங்க வெளியில போறது வாரது. இன்னும் சில முஸ்லீம் பெண்களுடைய நிலைப்பாடு என்னண்டா, இப்ப ஒரு 50 வருஷமா தான் நாங்க வெளியில வர ஆரம்பிச்சிருக்கிறோம், என்ன இது ஆண்களுக்கு அந்த அளவு தூரத்துக்கு எங்களை நாங்க உள்ளுக்கு என்ன அடைச்சிருக்க வேண்டியவங்களா, நாங்க என்ன சமமானவங்க தானே, இப்படி எல்லாம் தவறான பேச்சுக்களையும் எண்ணங்களையும் பேசுற நிலைமைக்கு என்னோட பெண்கள் மாறி இருக்கிறாங்க. காரணம் என்னண்டா, இன்றைக்கு நாங்க தீனை விட்டு ஷரியத்தை விட்டு அல்லாஹ் எங்களுக்கு காட்டின வழிமுறையை விட்டு வெளியில வந்ததுதான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த அளவுக்கு சோவியத் யூனியனுடைய முக்கியமான ஒரு ஜனாதிபதியாக இருந்த ஒரு மனிதர், அவர் ஒரு புத்தகம் எழுதினார். சோவியத் யூனியனுடைய நிலைமை மிக மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது. ஆரம்ப காலத்துல நல்ல செழிப்பாக இருந்த ஒரு நாடு இன்னைக்கு ஒரு கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது. இத நாங்க மறுவ கட்டி எழுப்பணும், சிறந்த நிலைமைக்கு கொண்டு வரணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதினாரு. அந்த புத்தகத்துல ஒரு தனியான ஒரு சாப்டர் என்ன தெரியுமா, பெண்கள் பஜாருக்கு வந்ததுதான் எங்கட ஊருடைய நாட்டுடைய அழிவுக்கு காரணம். பெண்கள் திரும்ப எப்ப வீடுகளுக்குள்ளால போவாங்களோ அப்ப இந்த நாட்டுல முன்னேற்றமும் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் அப்படின்ற ஒரு கருத்தை அந்நியன் எழுதி வச்சிருக்கிறான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகள் என்றால் எவ்வளோ மிக முக்கியமான ஒரு விடயம், ஒரு பெண் வீட்டுக்குள்ள இருக்கிறது, அதனால நீங்க படிக்க கூடாது, ஓத கூடாது, நீங்க உங்களோட திறமைகளை வளர்த்து கொள்ள கூடாதுன்ற நீங்க மாத்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாதீங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்கள் எனவே அமைதியாக அவங்களோட வீட்டுக்குள்ள இருந்து படிக்க முடியும், அவங்க ஓத முடியும். சஹாபி பெண்கள் வீட்டுக்குள்ள இருந்தே திறமையான பெண்களாக மாறினாங்க. சஹாபி பெண்கள் வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க, குர்ஆனை பூர்த்தியா கைகளால எழுதினாங்க. சஹாபி பெண்கள் வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க, வைத்திய துறையில மிக திறமையானவங்களாக மாறினாங்க. வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஷரியத்துடைய சட்ட திட்டங்களை நல்ல முறையில விளங்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு. ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நஅமத் நிசாஉல் அன்சார், அன்சாரி பெண்கள் மிகவும் சிறந்தவங்க. ஏனென்றால் அவங்க இல்முடைய விஷயங்களை தேடி தேடி கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க. எந்த யூனிவர்சிட்டிக்கு போனாங்க, எந்த ஸ்கூலுக்கு போனாங்க? கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, வீட்டுக்குள்ள இருந்து எல்லா விஷயங்களையும் படிச்சாங்க. இன்னைக்கு ஏழாம இல்ல, நாங்க கொஞ்சம் கவனம் செலுத்தினா, நாங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சா எங்களால மாஷா அல்லா எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் படிக்கலும். அந்த நேரத்துல சில சந்தர்ப்பங்கள்ல வெளியில போறதுக்குரிய நிலைமை ஏற்படும். அந்த நேரத்துல எப்படி போகணும் அந்த விஷயத்தை நான் பின்னால சொல்றேன். பொதுவா இப்ப சொல்லவார என்ன சொல்றேன் என்றா, இன்னைக்கு சிலவங்க சொல்லுவாங்க, நாங்க அப்படி இருந்தா வெளியில போறது இல்லையா, படிக்கிறது இல்லையா, எங்களுக்கு அப்ப அதெல்லாம் தேவையில்லையா, அதெல்லாம் எங்களுக்கு வானம்ன்றீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். எங்களுக்கு படிக்கிறதுக்கு மேலும் ஓதுறதுக்கும் மேலும் திறமையான நிலைமைக்கு வாரத்துக்கும் மேலும், ஆனா ஷரியத்துடைய வரையறைகளுக்கு உட்பட்டு நாங்க அந்நிய ஆண்களோட கலந்து அவங்களோட சேர்ந்து அவங்க விரும்புற மாதிரி நாங்க அந்த இழிவான நிலைமைக்கு போறதல்ல, மாத்தமாக அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் எங்களோட நிலைமையை நாங்க ஆக்கி கொள்றது. இதுதான் ஆக முக்கியமான விஷயம். இப்ப வீட்டுக்குள்ள கண்ணியமாக நாங்க இருக்க ஆரம்பிப்போமோ, எங்களுக்கு வீட்டுக்குள்ளால சந்தோஷமும் நிம்மதியும் உருவாகிறது காரணமாக அமையும். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க எங்கட வீட்டுக்குள்ளால எப்படி இருக்கோனோம் அத அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மிக தெளிவான முறையில சொல்லித்தாரான். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட வீடுகளுக்கு வைத்து நான் சொல்ற இந்த விஷயங்களை நீங்க திருப்பி பாருங்க, மறந்தா அந்த விஷயங்களை நீங்க எழுதிக்கோங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு தனி சூறாவை இறக்க இருக்கிறான், ஒரு சூறாவை சொல்றான், சூரத்துன் நூர் அப்படின்னு சொல்லி. சூரத்துன் நூர், அந்த சூரத்துன் நூர் அத சூரா எதை பத்தி சொல்ல வருதுன்றா, ஒரு பெண் அவங்களோட வீட்டுக்குள்ளால எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த முறைய அல்லாஹு தஆலா சொல்லித்தாரான். நீங்க உங்களுக்கு சட்டம் என்னண்டா, வக்கர்ண ஃபி புயூதிக்குன்ன, நீங்க இருக்கணும் வீட்டுக்கு உள்ளால. நீங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல எப்படி நீங்க வீட்டுக்குள்ளால இருக்கிறது, அத அல்லாஹு தஆலா இந்த சூறால எங்களுக்கு தெளிவான முறையில சொல்லித்தாரான். குர்ஆன்ல ஒவ்வொரு சூறாவை நீங்க எடுக்கக்கூடிய நேரத்துல அந்த ஒவ்வொரு சூரத்தும் ஒவ்வொரு விளக்கத்தை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். சில சூறாக்கள் அதுல வராசத்துடைய விஷயத்தை அல்லாஹ் பேசியிருப்பான், சில சூறாக்கள்ல சட்டதிட்டங்கள் என்று சொல்லி அதை பேசியிருப்பான், சில சூறாக்கள்ல அல்லாஹு தஆலா சிறப்பம்சங்களை பேசியிருப்பான். அதே மாதிரிதான் இந்த சூரத்துன் நூர் அப்படின்னு சொல்லக்கூடிய 24வது சூரா, அந்த முழு சூராவும் எங்களுக்கு எதை படிச்சு தருதுன்றா, எங்களோட ஒழுக்கத்தை பத்தி படிச்சு தருது. நீங்க உங்களோட வீடுகளுக்குள்ளால எப்படி இருக்கணும், உங்களோட நானா தம்பி வாப்பா தாத்தா தங்கச்சி உம்மா மாமா பெரியப்பா சாச்சா இப்படியான குடும்ப உறவுகள், அதே மாதிரி அந்நிய ஆண்கள் உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல புழங்கக்கூடிய இவங்க எல்லாரோடையும் நீங்க நடந்து கொள்ளக்கூடிய முறை, இஸ்லாஹுல் முஆஷரா, முஆஷரா அப்படின்னு சொல்லி சொல்றது, ரெண்டு பேரை விட கூடுதலானவங்களோட நாங்க புழங்கக்கூடிய நேரத்துல எப்படி புழங்கணும், எப்படி நாங்க நடக்கணும், அதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல சொல்லி காட்டுறான். இந்த சூரத்துடைய ஆரம்ப அந்த நிலைமையை நீங்க பாத்தீங்கன்னா, ஆரம்ப ருகுவ ஆரம்ப ஐன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த சூரா 4-5 ஐன்களை கொண்ட சூறாவாக இருக்குது. அல்லாஹு தஆலா இந்த சூறால சுமார் 9 ஐன்களை கொண்ட சூறா இது. இந்த சூறால அல்லாஹ் ஆரம்பமாக சொல்றான், நீங்க உங்களோட வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய நேரத்துல ஒழுக்கமான முறையில எரியுங்க. மகரம் இல்லாத ஆண்களோட நீங்க தொடர்பு வச்சுக்கொள்ளவான ஆரம்பத்துல அல்லாஹு தஆலா அதனுடைய விளைவை சொல்றான். நீங்க அந்நிய ஆண்களோட தொடர்பு உண்டாகிருச்சின்றா அதனால உங்களுக்கு எவ்வளோ பெரிய விளைவு உண்டாகும் அப்படின்றா உங்களை ஹராத்தின் பக்கம் கொண்டு போய்த்து சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமைய உண்டாக்கி தரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லுவான், சொல்கின்றான். மிக தெளிவான முறையில சொல்லி காட்டுகின்றான். என்னண்டா ஆரம்பத்துல இந்த சூரா பேசுது, உங்களோட வாழ்க்கையில ஹராமான விஷயங்கள் இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. இதுல இதுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா ஒரு சூரத்தை சொல்றான், சூரத்துல் முஃமினூன் 23rd சூரா, சூரத்துல் முஃமினூன். அதுல முஃமீன்கள் யாரு, முஃமீன்களுடைய நிலைப்பாடு எப்படி, அவங்களோட சிந்தனை போக்கு எப்படி, அதெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு வந்து அதே முஃமீனான நீங்க வீட்டுக்குள்ளால இருக்கத்துல உங்களோட நிலைமை எப்படி இருக்கணும் அப்படின்றத அடுத்த சூறாவாகிய இந்த சூரத்து 100ல் அல்லாஹு தஆலா சொல்றான். ஆரம்பமாக ஜினாவுடைய எச்சரிக்கையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க ஜினாவுடைய விஷயத்துல மிகவும் கவனமாக இருங்க, ஹராத்தின் பக்கம் போயிடவான அந்நிய ஆண்களுடைய தொடர்பு உங்களை ஹராத்துக்கு கொண்டு போய்த்து சேர்க்கும், அல்லாஹ்வை கோபப்படுத்துற நிலைமையை உங்களுக்கு உருவாக்கும். அதுல நீங்க ஒரு பெண் திருமணம் முடிக்காத பெண் ஒரு அவள் வந்து விபச்சாரத்துல ஈடுபட்டா என்ன தண்டனை, திருமணம் முடிச்ச பெண் விபச்சாரத்துல ஈடுபட்டா என்ன தண்டனை, அந்த விஷயத்தை தான் அல்லாஹு தஆலா ஆரம்பத்துல எங்களுக்கு தெளிவுபடுத்துறான். இது எங்கட சமூக ரீதியான சீரழிவிலிருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு சொல்ற புத்திமதி. நீங்க அஸ்தானியது அஸ்தானி فجلدوا كل واحد منهما 100 جلدا ولا تاخذكم بما بهما رافه في دين الله. இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வாரான். ஒரு ஜினா செஞ்ச விபச்சாரம் செஞ்ச ஒருவர் அந்த திருமணம் முடிக்காத நிலைமையில இருந்தாரண்டா அவருக்கு 100 கச அடிகள் அடிக்கப்படும். ஒரு பெண் திருமணம் முடிக்காத பெண் ஜினா செஞ்சா அவளுக்கு 100 கசையடிகள் அடிக்கப்படும், கசை அடிகள் அவளுக்கு கொடுக்கப்படும் என்ற அந்த தண்டனைய பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு வாரான். சமுதாயத்துல சீரழியிற சீர்கேடான கேவலமான மிகவும் மோசமான பெரும் பாவங்கள்ல உள்ள ஒன்றுதான் விபச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இதனுடைய ஆரம்பம் என்னண்டா, பெண்கள் அவங்களோட முகத்தை அவங்களோட அலங்காரத்தை காட்டிக்கொண்டு வெளியில போறது. நீங்க வெளியில இறங்கத்துல அப்படி போனீங்கன்னா இந்த பாவத்துக்கு நீங்க உள்ளாக வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும் அப்படின்ற அந்த விஷயத்த அல்லாஹு தஆலா மிக தெளிவான முறையில சொல்லி காட்டுறான். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, நீங்க பார்த்தா விளங்கும், பொதுவாக திருமணம் முடிச்ச பெண்கள் தவறான முறையில ஈடுபட்டாங்கன்னா அவங்கள கல்லடிச்சு கொள்ளுவோம். அவங்களுக்கு உலகத்துல வாழ்றதுக்கு எந்த அனுமதியும் இல்லை. அது ஆணோ பெண்ணோ திருமணம் முடிச்சவங்களாக இருந்தாங்கண்டா அவங்களுக்குரிய தண்டனை கல்லால அடிச்சு அவங்கள கொலை செய்யணும். அப்பதான் அந்த அந்த தண்டனைக்குரிய குற்றத்துக்குரிய பாரமாக அது ஆகும். ஒரு வயதுக்கு வந்த பெண் அவள் வந்து திருமணம் முடிக்கல இன்னும், அவள் தினா செஞ்சால் விபச்சாரத்தில் ஈடுபட்ட அவளுக்கு 100 கசை அடிகள் கொடுக்கப்படும். இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லிட்டு வாரான். இதுல பயங்கரம் என்ன, இதனுடைய விளைவு என்ன, குடும்ப ரீதியாக அல்லாஹ் எவ்வளவு பெரிய சோதனையை உருவாக்குவான், நாங்க விபச்சாரத்துல ஈடுபடுவோமா இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லோரையும், அல்லாஹ் குடும்பத்துல உள்ளவர்களையே இன்னும் விபச்சாரத்தை செய்யக்கூடிய நிலைமைக்கு உருவாக்கிடுவான். ஒரு ஆண் விபச்சாரம் செய்தால் அந்த குடும்பத்துல ஒரு பெண்ணை அல்லாஹ் விபச்சாரியாக மாற்றுவான். ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு பெண் விபச்சாரம் செஞ்சா அதே குடும்பத்தில் உள்ள ஆண்கள் விபச்சாரலா மாறுவார்கள். கடினமான எச்சரிக்கைகள் இருக்குது, விதவிதமான நோய்கள், விதவிதமான அல்லாஹ்வுடைய கோப பார்வைகள் என்று பல நிலைமைகள் இருக்குது. அல்லாஹ் ஆரம்பத்துல சொல்லி காட்டுறான், நீங்க எது மாதிரியான நிலைமையிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. தவறியும் இப்படியான நிலைமைக்கு நீங்க போயிட்டு ஈடுபட்டுடாதீங்க அப்படின்றான். அதுக்கு அடுத்தது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க இன்னொத்தரை பத்தி விபச்சாரி அப்படின்னு சொல்லி இட்டு கட்டவான். இட்டு கட்டுறது பெரும் பாவங்கள்ல உள்ள ஒரு விடயம். எனவே நீங்க இட்டு கட்டுற நிலைமைக்கு ஆகிடாதீங்க. என்னான்னு சொல்லி சொன்னா, ஒரு சமுதாயத்துல மக்களோட புலங்கக்கூடிய நேரத்துல இட்டு கட்டுறது இருக்குது, அது பெரிய ஒரு பாவம் உண்டு. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இட்டு கட்டுறவங்களை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல இட்டு கட்டுறதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனைண்டா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பற்றி, அல்லது ஒரு மனிதன் இன்னொரு பெண்ணை பற்றி இவள் ஒரு விபச்சாரி அப்படின்னு சொல்லி சொன்னா, கண்ணால பார்த்த நாலு ஆதாரங்களை அந்த மனிதர் கொண்டு வரணும். யார பத்தி சரி இட்டு கட்டினா, அப்படி கண்ணால பார்த்த நாலு பேரை கொண்டு வர ஏலாண்ட ஆதாரமாக இந்த இட்டு கட்டின மனிதனுக்கு 80 கசையடிகள் கொடுக்கப்படும். 80 கசையடி. அதுக்கு பின்னாலதான் அவருடைய அந்த தண்டனையிலிருந்து அவர் விடுபடுவார். ஆனா பாருங்க, ஒரு பெண் அவள் விபச்சாரம் செஞ்சா அவளுக்கு திருமணம் முடிக்காதவளாக இருந்தா 100 கசையடி, விபச்சாரம் செஞ்சேன்னு சொல்லி இட்டு கட்டினவனுக்கு 80 கசையடி. அல்லாஹு அக்பர். இது என்ன வித்தியாசம்? இதுல இட்டு கட்டினவனுக்கு 80 கசையடி அடிக்கணும். அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி காட்டுறான் என்னண்டா, ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஒரு பிரயாணத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போயிட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு வெளிவாசல் தேவை ஏற்பட்டுச்சு. அந்த வெளிவாசல் தேவையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி அவங்க போனாங்க. போய் வந்த வரக்கூடிய நேரத்துல பார்த்தாங்க, அவங்களோட கழுத்துல போட்டிருந்த மாலைய காணும். உடனே நினைச்சாங்க, பொறுமதியான மாலை அங்க நான் என் வெளிவாசல் தேவைக்கு போன இடத்துல மிஸ் ஆகி இருக்கும், அங்க போயிட்டு நான் மறுபடியும் எடுத்துட்டு வருவோம் சொல்லி திரும்பி போனாங்க. அங்க போனா பேசிட்டு மறுபடியும் திரும்பி வரத்துல சஹாபாக்கள் பார்த்தாங்க, ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பல்லாக்கில் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப பாரம் இருக்குல்ல அவங்க, அதனால அதை நினைச்சு அவங்க நினைச்சாங்க உட்கார்ந்து இருப்பாங்கன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. அது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்து பாக்குறாங்க, பல்லாக்கும் இல்ல ஆட்களும் இல்ல ஒத்தரும் இல்ல, தன்னன் தனியாக இவ மாத்திரம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல இப்ப யோசிச்சாங்க, நான் போனா எனக்கு வழி தவறினா மலப்பிரதேசங்கள் நான் வேற எங்கேயாவது போக வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும். எனவே கூட்டத்தினர் போறாங்க, போய் இடையில நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க. நான் இல்லைன்னு விளங்கி கொண்டதுமே உடனடியாக என்ன கூட்டிட்டு வாரத்துக்கு அல்லது பட்டாளம் வருவாங்க. நான் அதுக்கு பின்னால திரும்ப நான் போக இயலும் எனக்கு, அதனால இதே இடத்துல நாங்க இருப்போம் சொல்லி அவங்க இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு வலமை ஒன்று இருக்குது. ஒரு பிரயாணம் போனாங்கண்டா, யுத்தம் போனாங்கண்டா, கடைசிக்கு வாரத்துக்கு ஒருத்தர வச்சிருப்பாங்க. அவர் என்ன செய்வாருண்டா, எல்லாரும் போனதுக்கு பின்னால் அந்த வழியில வருவாரு, ஏதாவது பொருட்கள் விடுபட்டு இருக்குதா, ரூமால் பிளேட் கோப்ப மிருகங்கள் விடுபட்டு இருக்குதா இப்படின்னு பாக்குறதுக்கு ஒருத்தர் வருவாரு. அவர் அப்படியே பார்த்து வந்து சாமான் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கூட்டத்தோட சேர்த்துடுவாரு. அதே மாதிரி ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அங்க தனியா உட்கார்ந்தாங்க. எங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரியான பிரயாண அந்த நேரத்துல பிரயாணத்திலிருந்து திரும்பி வரக்கூடிய நேரத்துல பின்னால அந்த விஷயங்களை பாக்குறதுக்கு சஃபான் இப்னு மாத்தல் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள அனுப்பி வச்சிருந்தாங்க. சஃபான் இப்னு மாத்தல் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க அப்படியே ரோட்ல, வரக்கூடிய நேரத்துல தூரத்துல பாக்குறாங்க ஒரு உருவம் இருக்குது. அந்த உருவம் பார்த்தா ஒரு பெண்ணுடைய உருவம், கிட்ட போனதுமே கத்தி ஒட்டாத்துல இருந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னாங்க. ஒட்டாரத்திலிருந்தே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னுடாங்க. சொன்னதுமே ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா காதுல விழுந்துச்சு, உடனடியாக முழிச்சு கொண்டாங்க. ஏன் சஃபான் இப்னு மாத்தல் ரழியல்லாஹு அன்ஹு அப்படி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்கண்டா, ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவ இவங்க பர்தாவுடைய ஆயத்துக்கள் இறங்குறதுக்கு முன்னால கண்டிருந்தாங்க, ஹிஜாபுடைய ஆயத்துக்கள் இறங்குறதுக்கு முன்னால பார்த்திருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க உட்கார்ந்திருந்த நேரத்துல அந்த அவங்களுக்கு தூக்கம் போயிருச்சு, அவங்களோட முகத்துல இருந்த திரை அகண்டுட்டு, அந்த திரை அகண்ட நேரத்துல தான் இவங்க கண்டாங்க. கண்டதுமே சத்தமாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லி ஓதினாங்க, உடனடியாக முழிச்சு கொண்டாங்க, முகத்தை மறைச்சு கொண்டாங்க, ஆடைய சீர் செஞ்சு கொண்டாங்க. சஃபான் இப்னு மாத்தல் ரழியல்லாஹு அன்ஹு உடனே ஒட்டாரத்தை கீழே உட்கார வச்சாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அதுல ஏறி உட்கார்ந்தாங்க. ஒட்டகம் எழும்பிச்சு அப்படியே போறாங்க. அதுல சஃபான் இப்னு மாத்தல் ரழியல்லாஹு அன்ஹு கீழே இருந்து ஒட்டகத்துடைய அந்த மூக்கனா கயிறை பிடிச்சிட்டு போறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு மேல உட்கார்ந்துட்டு போறாங்க. இனியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட பேசல. எப்படி போகக்கூடிய நேரத்துல அங்க முனாஃபிக் ஒருவன், அப்துல்லா இப்னு உபை என்று சொல்லக்கூடிய அந்த முனாஃபிக் இந்த சம்பவத்தை கண்டுட்டான். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வாராங்க, கீழே சஃபான் இப்னு மாத்தல் ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வாராங்க. என்ன கூட்டம் பெய்தறிச்சு இவங்க பின்னால விடுபட்ட செய்தி தெரியும். இப்ப வரத்திலே இவன் இத ஒரு சந்தர்ப்பமாக பார்த்து இட்டு கட்டினான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நவுது பில்லாஹி மின்ஹா அந்த சஃபானோட தவறாக நடந்து கொண்டுட்டாரு. அந்த பெண் இப்படி நடந்து கொண்டா என்று சொல்லி முழு மதீனாலே பரப்ப ஆரம்பிச்சான். ஒரு பொய்ய இட்டு கட்டினான் தவறாக நடந்து கொண்டதாக. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லோரும் ஒரு விதமான கவலையில, முழு மதீனாவும் கவலையில, யாருக்கும் முகத்துல சந்தோஷம் இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைமாரையும் விட்டு ஒதுங்கி இருக்கிறாங்க, வஹிய எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறாங்க. வஹிய பார்த்தாலும் சுமார் 50 நாட்கள் மேலாவிருச்சு, 51 நாள் ஆவிருச்சு, இன்னும் வஹி இறங்கல்ல. அப்படியான ஒரு இக்கட்டான ஒரு சூழல், இக்கட்டான ஒரு நிலைமை, முழு ஊருமே பயந்து பீதியில இருக்கிறாங்க. என்னடா நடக்க போகுது அப்படின்னு ஒவ்வொருவருடைய மஷூராக்கள் ஒவ்வொரு விதமாக வந்து கொண்டிருக்குது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கவலையோட இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமான பெண், மிக நீதமான அல்லாஹ் பயப்படக்கூடிய பெண், அல்லாஹ்ட அழுகுறாங்க, கெஞ்சுறாங்க. அல்லாஹ் சுமார் 10 குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். ஆயிஷா சுத்தவாளி, ஆயிஷா சுத்தவாளி, ஆயிஷாட விஷயத்துல இப்படி யாரும் நீங்க தவறான முறையில நடந்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால அல்லாஹு தஆலா அந்த சூரத்துல சுமார் 10க்கு மேற்பட்ட ஆயத்துக்களை சொல்றான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சுத்தவாளி அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். இட்டு கட்டுறவங்களுக்கு 80 கசையடி அடிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும், இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இட்டு கட்டினது முழு மதீனாவுடைய நிலைமையும் ஒரு அல்லோல கல்லோலமான கவலையான ஒரு நிலைமைக்கு மாற்றப்பட்டுச்சு. அதனாலதான் இட்டு கட்டுறன்றது ஒரு சின்ன விஷயமா நினைக்காதீங்க. இட்டு கட்டுறதுனால குடும்பம் பிரியும், இட்டு கட்டுறதுனால உறவுகள் பிரியும், இட்டு கட்டுறதுனால சந்தோஷம் பறிபோகும். எனவே இட்டு கட்டுறது ஒரு பெரிய ஒரு பாவம் என்ற விடயத்தை அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த விதத்துல சமுதாயத்துடைய சீர்திருத்தம், நல்ல நிலைமை அப்படின்ற அந்த விடயத்தை அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல சொல்லி காட்டுறான். ஆண்களை பொறுத்தவரையில ஆண்களை பத்தி இட்டு கட்டப்பட்டா ஆண்கள் சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்த சொஞ்சு கிஞ்சி போயிடுவாங்க. ஆனா பெண்களை பொறுத்த வரையில அப்படி இல்ல. பெண்கள் மிகவும் கண்ணியமான முறையில இருக்கக்கூடியவங்க. சின்ன ஒரு காயம், சின்ன ஒரு வடு ஏற்பட்டாலும் பெண்ணுடைய மானம் பகிரங்கமாக போகக்கூடிய அளவுக்கு, மான பங்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு பெண்ணுடைய நிலைமை தள்ளப்பட்டுடும். அதனால நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்களோட போன்ல, எங்களோட பேச்சுவார்த்தைகள்ல, எங்களோட நடத்தைகள்ல நாங்க எடுக்கக்கூடிய அறமான முறையில போட்டோக்கள். கண்ணியமான தாய்மாரலே, சகோதரிகளே, குடும்பத்தை சீரழிக்கும், குடும்பம் சீரழிகிற நிலைமை உருவாகும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அண்மையில திருமணம் பேசப்பட்ட வாலிப பெண், நல்ல ஒழுக்கமான பெண் திருமணம் பேசப்பட்டுச்சு முக்கியமான ஒரு இடத்துல. ஆனா அந்த பெண், வாலிப பெண், அவங்களோட கூட்டாளிமாரோட உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல சர்வசாதாரணமாக கூட்டாளிமாரோட பழகுவாங்க, புலங்குவாங்க, பேசுவாங்க. இத பக்கத்துல இருந்த ஒரு பெண் பிள்ள வீடியோ எடுத்துட்டான் பேசிட்டு. சும்மா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாரோட விளையாடி கொண்டிருந்தது. அத வீடியோ எடுத்து அத அந்த போனை அவங்களோட வீட்டில் இருக்கிற யாரோ ஆண்கள் பார்க்க, அந்த போன்ல இருந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண, இந்த பெண்ணுடைய இந்த பக்குவமா இருந்த பெண்ணுடைய இந்த நிலைமை வெளியில வர, இந்த விஷயம் அந்த பெண்ணுக்கு கேள்விப்பட உடனே தூக்கு போட்டு சாகிச்சு கொண்டான். தூக்கு போட்டு தன்னை தற்கொலை பண்ணி கொண்டான். கண்ணியமான தாய்மாரலே, சகோதரிகளே, நீங்க நினைக்காதீங்க, சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளவு பெரிய பாரதூரமான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி. நீங்க சர்வசாதாரண மைண்டுக்கு போட்டோ எடுக்கிறது, போட்டோ குல்லு முசவ்விரின் பின்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. போட்டோ எடுக்கக்கூடிய எல்லாருமே நரகத்துக்கு போய்த்து சேருவாங்க அப்படின்னாங்க. போட்டோ அதுல நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்குது. அல்லாஹ் தான் அதற்குரிய முடிவு சொல்லோடும். போட்டோன்னு சொல்லி சொன்னா நாங்க எங்கட பிரதியை நாங்க எடுக்கிறது, அல்லது இன்னொருத்தர்ட நாங்க போட்டோவை எடுக்கிறது, இது எல்லாமே இந்த போட்டோக்குள்ளதான் கட்டுப்படும். இப்ப அதிகமான உலமாக்கள் தெளிவான பத்துவா கொடுத்திருக்கிறாங்க. நீங்க போட்டோ போன்ல எடுத்தாலும் சரி, அந்த குற்றத்துக்கு ஆளாகுவீங்க. போன்லதான் போட்டோ எடுத்தீங்க, நீங்க நரகத்துக்குரியவங்க அப்படின்ற அந்த பத்துவா இப்ப வெளியாக்கப்பட்டிருக்குது. இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் எக்கச்சக்கமானது. நாங்க ஒரு போட்டோவை எடுத்திருக்கிறோம், அந்த முகத்தை வெட்டி வேறொரு ஆணுக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி செய்யறதுக்கு ஏழும். இந்த அளவு தூரத்துக்கு இன்றைக்கு டெக்னாலஜி போட்டு விளையாடுற காலம். அதுக்கப்புறம் உங்களை பிளாக்மெயில் பண்ண ஏழும், தவறான முறையில உங்களை நடத்தாட்டுறதுக்கு ஏழும். இதெல்லாம் வைத்துத்தான் உலமாக்கள் இந்த போட்டோ போனல்ல எடுக்கிறதும் கூடாது என்ற சட்டத்தை இன்னைக்கு சொல்லி இருக்கிறது. அங்கே பெண்கள் பாவம் இன்னைக்கு எடுத்துக்கொண்டு சோசியல் மீடியாலையும் அங்கேயும் இங்கேயும் போட்டு அவங்கள அவங்களே சீரழிக்கிறாங்க. பக்குவமா இருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா நாங்க இன்னைக்கு அதெல்லாம் எங்களுக்கு சரி வராது, நாங்க வெளியில சுத்துவோம். அதுக்கப்புறம் ஏற்படுற விளைவுன்னா நாங்க சும்மா தான் ரோட்ல போனோம், ஆனா எங்களை பார்த்து இட்டு கட்டுவான். நாங்க அமைதியா தான் வந்தோம், ஆனா இந்த நேரத்துல என்ன போயிட்டு வாரா, தனிய போயிட்டு வாரா, எங்களுக்கு பக்கத்தால சுமூர் ஆண் நடந்துட்டு போய் கொண்டு இருப்பாரு, அதை பாக்குறேன்னு இவரோட நடந்துட்டு போறாரு. இன்னைக்கு ஷைத்தான் பல விதத்திலே எங்களை வழி எடுக்கிறதுக்கு இன்னைக்கு காத்து கொண்டிருக்கிறான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால நாங்க எங்களை முழுமையான முறையில பக்குவமான நிலைமையில ஆக்கி கொள்ளணும். நாங்க எங்களை எந்த காரணத்தை கொண்டும் தவறான முறையில எங்களோட ஒழுக்கம் சீரழிற நிலைமைக்கு ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அதே மாதிரிதான் அல்லாஹு தஆலா அதுக்கு அடுத்தது இந்த சூறால மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றான். நீங்க நீங்க ஒரு இடத்துக்கு போறதாக இருந்தா அனுமதி இல்லாம போகவான, ஒரு வீட்டுக்கு நீங்க குஸ்னியால போகவான, நீங்க முன்னுக்கால போங்கோ, நீங்க அனுமதி எடுத்துக்கொண்டு போங்கோ, உங்களோட மாமி வீடு, உங்களோட தாத்தா வீடு, உங்களோட மாமா வீடு, உங்களோட உம்மோடு, வாப்பா வீடு, சொந்தக்காரவங்கட வீட்டுக்கு போறதா இருந்தாலும் முன்னுக்கு இருந்து அனுமதி எடுங்க, சலாம் சொல்லுங்க, மூணு முறை சலாம் சொல்லுங்க. அனுமதி தரலையா வீட்டுக்குள்ள மைனி தாத்தான் சொல்லி கொண்டு போகவான. அல்லாஹ் சொல்றான், அனுமதி இல்லையா, நீங்க திரும்பி போயிடுங்க, அனுமதி தராம நீங்க உள்ளுக்கு போகவான. ஏன் தெரியுமா, உள்ளுக்கு சிலவேளை உங்களுக்கு மகரம் இல்லாத ஆட்கள் இருப்பாங்க, அல்லது வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நாங்க வீட்டுக்குள்ளத்தானே இருக்கிறோம் என்று சர்வசாதாரணமா இருப்பாங்க. கணவன் மனைவி உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருப்பாங்க, கூட்டாளிமார் வந்திருப்பாங்க, மகண்ட கூட்டாளிமார் வந்து மகனோட பேசிக்கொண்டு இருப்பாங்க. இப்படி பலவிதமான நிலைமைகள் இருக்கிறதுனால நீங்க ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு இடத்துக்கோ நீங்க போகத்திலே அனுமதி இல்லாமல் போக வேண்டாம், அனுமதி எடுங்க. அல்லாஹ் சொல்லி காட்டான். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள போனீங்க அனுமதி இல்லாம, அந்த வீட்டுக்குள்ளால் உள்ள நிலைமைய பார்த்து உன மனசுல தவறான எண்ணங்கள் உருவாகும். அதுக்கு பின்னால மோசமான நிலைமைகளுக்கு அது இட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். மகரம் இல்லாதவங்களை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும். எங்களுக்கு மகரம் வரத்திலே நல்லா யாது வச்சுக்கோங்க, மகரம் யாரு தெரியுமா, எங்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய 12 பேர் தான் மகரம். அதை விட கூட மகரம் கிடையாது. ஆண்களை நீங்க பாக்குறதாக இருந்தா, பேசுறதாக இருந்தா, உங்களோட வாப்பா, சொந்த வாப்பா, வாப்பட வாப்பா அப்படின்னு அப்பான்னு வாப்பட வாப்பான்னு போகும் சொந்த. அடுத்தது வாப்பட சகோதரர்கள், சாச்சா பெரியப்பா, நல்லா யாது வச்சுவோங்க. வாப்பட நான தம்பின்னு சொல்லி பேசுவோம், ஆனா வாப்பட சாச்சிட புள்ளைகள் அவங்க, வாப்பட பெரியமட புள்ளைகள் இவங்க, உங்களுக்கு மகரம் இல்ல. வாப்பட சொந்த நான தம்பி உங்களுக்கு மகரம், அவங்களோட புள்ளைகள் உங்களுக்கு மகரம் இல்ல. அதுக்கு அடுத்தது உங்களோட கணவர் உங்களுக்கு மகரம், கணவர்த குடும்பத்துல கணவர்த வாப்ப மட்டும்தான் உங்களுக்கு மகரம். நல்லா யாது வச்சுக்கோங்க, கணவர்த நான தம்பி உங்களுக்கு மகரம் இல்ல, உங்களோட மாமிட நான தம்பிமார் மகரம் இல்ல, கணவரும் கணவர்த வாப்பா மட்டும்தான் மகரம். அந்த வாப்பட வாப்பா உங்களோட கணவருடைய அப்பா அவரும் உங்களுக்கு மகரம். அது அல்லாத கணவன் குடும்பத்துல வேற யாரும் மகரம் இல்ல. உங்களோட மகன், உங்களோட மகன் உங்களுக்கு மகரம், உங்களுக்கு ஒரு மகன் கிடைச்சிருச்சு, அந்த மகன் உங்களுக்கு மகரம். மகனுக்கு மகன், மகன் மகன் கீழே எவ்வளவு போனாலும் மகரம் உங்களுக்கு. அதே மாதிரி கணவன் ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு, அந்த கல்யாணம் முடிச்சதுல ஒரு மகன் கிடைச்சிருந்தாரு, அந்த மகன் பெருத்து வளர்ந்திருக்கிறாரு, அந்த மகன் உங்களுக்கு மகரம். அப்படி இல்லாம வேற உறவுகளால வந்தவங்க உங்களுக்கு மகரம் இல்ல. இங்கள உம்மா, உங்களோட சொந்த உம்மட நான தம்பிமார் உங்களுக்கு மகரம். உம்மட சொந்த நான தம்பிமார், நாங்க மாமாண்டுவோம், உங்களுக்கு மகரம். அந்த மாமட புள்ளைகள் மகரம் இல்ல. அதுக்கு அடுத்தது உங்களோட உம்மட தாத்த தங்கச்சிமார், தாத்த தங்கச்சிமாருடைய மாப்பிளமார் உங்களுக்கு மகரம் இல்ல. தாத்த தங்கச்சிமார், உம்மட தாத்த தங்கச்சிமார் புள்ளைகள் உங்களுக்கு மகரம் இல்ல. சாச்சிட பெரியம்மட புள்ளைகள் உங்களுக்கு பாக்குறது பேசுறது எல்லாமே ஹராம். அதுக்கு அடுத்தது உங்களோட சொந்த நான தம்பி, உங்களோட ஒரே ரத்தம், உம்மட உம்மாப்பா உண்டு, அப்படியான நான தம்பிமார் உங்களுக்கு பாக்கேலும் பேசேலும் மகரம். நானோட தம்பிமார புள்ளைகள் உங்களுக்கு மகரம். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இதுதான் எங்களோட மகரத்தினுடைய மிக முக்கியமான சட்டம். இது கங்களை நீங்க யார பார்த்தாலும் யார்கிட்ட போனாலும் அவங்க எல்லாருமே மகரம் இல்லாதவங்க. இது எங்களோட மிக முக்கியமாக மகரத்துடைய அந்த பகுதி, எங்களோட ரப்பு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற பகுதி. எங்களுக்கு இவங்களோட பேசலும் பலகையிலும் இவங்களோட இருக்கையிலும் இவங்க எல்லாருமே எங்களுக்கு மகரம். ஆனா அதே மாதிரி இன்னொருத்தரும் ஈக்கிறாரு, அவங்க யாருன்னு சொல்லி சொன்னா உங்களோட வீட்டுல இருக்கிறாங்க வாலிபத்தை இன்னும் அடைஞ்சில்ல, வாலிபத்தை அடையாத புள்ளைகள் உங்களுக்கு மகரமாக ஆக்கி தரப்பட்டிருக்குது. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, அதே மாதிரி இன்னொத்தர் மகரம் அது யார் என்றா ஒரு ஆண். அந்த ஆண் உங்களோட வீட்டுல வேலை செய்யறாரு. அந்த ஆணுடைய நிலைமை எப்படின்னா அவனுடைய ஆசைகள் எல்லாம் இல்லா போயிட்டு அவன் ஒரு தனி கட்டையாக இருக்கிறான். பெருமனே ஒரு கட்டதான் அவன். அவனுடைய உள்ளத்துல ஹராமான எண்ணமோ ஹராமான ஆசைகளோ ஒன்றுமே இல்லாத நிலைமையில ஒருத்தன் இருக்கிறான் என்றா அவனை பாக்குறதுக்கும் இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்குது. நல்ல தெளிவா விளங்கிக்கோங்க. ஒரு ஆண் தான், ஆனா அவனுடைய உணர்வுகளும் இல்லா போயிட்டு ஆசைகளும் இல்லா போயிட்டு அவன் ஒரு தனி மனிதனாக இருக்கிறான், உன வீட்டுல வேலை செய்யறான். அப்படியான ஒருவனையும் உங்களுக்கு பார்க்க அனுமதி இருக்கிறது. இந்த கூட்டத்தினர் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவங்க. இதை விட்டு வெளியில வந்தா உங்களோட மாமட சாச்சட சாச்சிட மாமிட புள்ளர் எல்லாருமே உங்களுக்கு ஹராம். அவங்களோட பேசுறது பழகிறது. உங்களோட ஸ்கூலுக்கு போனா உங்களுக்கு வயதுக்கு வந்த ஆண்கள் டீச்சர்ஸ்மா சார்மா உங்களோட பிரின்சிபல் எல்லாரோடையும் உங்களுக்கு சகஜமா பழகேலா சகஜமா புலங்கேலா. அதெல்லாமே இஸ்லாத்துல கடினமான முறையில தண்டிக்கப்பட வேண்டிய கண்டினமான முறையில் எச்சரிக்கை செய்யப்பட்ட விடயங்களாக இருக்கிறது. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த மகரங்களை பற்றி அது கடுத்துட்டு சொல்லிட்டு வாரான் இந்த சூறால. இந்த தெளிவான முறையில நல்லா யாது வச்சுக்கோங்கோ, அல்லாஹு தஆலாட்ட நாங்க தப்புறதாக இருந்தா ஹராமான விஷயங்கள்ல இருந்து ஹராமான பார்வைகள்ல இருந்து அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு நாங்க பாதுகாப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னா அது அல்லாஹ்வோட பயத்தின் மூலமாக மட்டும்தான் உருவாகும். எப்ப உள்ளத்துல அல்லாஹ்வோட பயம் வருமோ அப்பதான் உருவாகும். சட்டம் போட்டு எங்களை திருத்த இயலாது. நல்லா யாது வச்சோம், ஹராம்னு சொல்லி சொன்னதுக்கு பின்னால அந்த ஹராத்தை பாக்குறதுக்கு இவர் சட்டத்துக்குள்ள இருந்து விளையாடுறாரு. இன்னைக்கு அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு காலம். அப்படின்னா வெறுமனே சட்டம் போட்டா அதுல இருந்து எங்களை பாதுகாக்க இயலுமா? அல்லாஹ்வோட பயம் வேணும். இன்றைக்கும் எங்கட எத்தனையோ பேர்ட உள்ளத்துல இருக்கும், எங்கட சாச்சித மகனே அவரு, எங்கட நான மாதிரியே, எங்கட பெரியமட மகனே அவரு, எங்க தம்பி மாறியே, அவரோட பேசல பழகல, ஆனா இது என்ன இது இப்படின்ற சிந்தனை எங்களோட உள்ளத்துல வரும். ஆனா ஷரியத் சொல்லுது இதுதான் சட்டம், இது மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கோங்க, இதை விட்டு நீங்க வெளியில பேசிடாதீங்க, கடினமான அல்லாஹ்வோட தண்டனைய பெறக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் அப்படின்ற விஷயத்த அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இதோட அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். அல்லாஹு தஆலா மிக தெளிவான முறையில அதுக்கு அடுத்தது சொல்ல வாரான், ஒரு பெண் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல அவள் அவளை எந்த அளவு தூரத்துக்கு பக்குவமான முறையில மறைத்து வீட்டுக்குள்ளே கூட எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த அல்லாஹு தஆலா மிக தெளிவான முறையில் அதுக்கு அடுத்ததாக சொல்றதுக்கு வருகின்றான். தெளிவாக சொல்றான், கண்ணியமான தாய்மாரலே சகோதரிகளே, நீங்க உங்களை பாதுகாத்துக்கோங்க, நீங்க ஹராமான விஷயங்கள்ல இருந்து ஹராமான பார்வைகள்ல இருந்து ஹராத்தில் இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க அப்படின்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு வாரான். முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள் அவங்க அவங்கள மறைச்சு கொள்ளட்டும், அவங்கள அவங்க மூடி கொள்ளட்டும். இந்த சூறாட நோக்கமே அல்லாஹ் தஆலா சொல்ல வாரது, நீங்க உங்களோட சூழல்ல உங்களோட வீட்டுக்குள்ளால நீங்க எப்படி உங்களை வச்சுக்கொள்ளணும், நீங்க உங்களை எப்படி மறைச்சி வச்சுக்கொள்ளணும், இந்த விஷயங்களை தான் அல்லாஹ் இந்த சூரத்துல சொல்லவாரான். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பார்க்கலாம், 31வது ஆயத்துல சூரத்து நூர்ல குல் குல் நபியே சொல்லுங்க, லில் முஃமினாத்தி يَغْضُلْنَ مِنْ أَبْصَارِهِنَّ وَيَحْفَظْنَ فُرُوجَهُنَّ وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ. நபியே முஃமினான அந்த பெண்களுக்கு சொல்லுங்க, லில் முஃமினாத் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள சொல்லி சொல்லுங்க. பார்வை அங்க இங்க சுத்தி திரிய உடவான, அங்கே பாக்குறாரு, இங்கே பாக்குறாரு, அந்த ஆம்பளையும் பாக்குறாரு, இந்த ஆம்பளையும் பாக்குறாரு, இப்படியான நிலைமைக்கு உடவான. அதுக்கு அடுத்தது சொல்றான் அல்லாஹ், நீங்க உங்களோட பார்வைய மிஸ்யூஸ் பண்ணினா, பார்வைய தவறா பாவிச்சீங்கடா, ஹராத்துக்கு போயிடுவீங்க, ஜினாக்கு போயிடுவீங்க, விபச்சாரத்துக்கு போயிடுவீங்க. எனவே நீங்க அவர்களுடைய அபத்தையும் ஹராத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுமாறு நபியே அவங்களுக்கு சொல்லுங்க. கண் பார்வை உங்களோட அபம், இது எல்லாத்தையும் நீங்க பாதுகாருங்க. அதோட அல்லாஹ் உடல்ல ஏன் தெரியுமா, உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ள வரக்கூடிய அந்நிய ஆண்களை நீங்க பாப்பீங்கடா, அவங்களோட பேசுவீங்கடா, ஹராத்துக்கு போயிடுவீங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க அதனால சர்வசாதாரணமா பேசலாமே பழகலாமேன்னு நினைக்காதீங்க. உங்களோட வீட்டுல இருக்கிறீங்க, மச்சன் வாராரு, மாப்பிள்ளையோட நானா, மாப்பிள்ளையோட தம்பி வாராரு, மச்சான்னு சொல்லி பேச போகாதீங்க. வீட்டுல ஆம்பளை இல்லைன்னா சொல்லுங்க, தயவு செஞ்சு புறவு வாங்கோ, வீட்டுல ஒத்தரும் இல்ல, பெரிய பாவங்களுக்கு போயிட்டு சேர வேண்டிய நிலைமை உருவாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹமு அல் மௌத், உங்களோட மச்சன் இருக்கிறாரே மச்சன், மாப்பிள்ளையோட நானும் தம்பிமார், இவங்களை நீங்க கண்டா மௌத்த பத்தி எப்படி பயப்படுவீங்களோ அது மாதிரி பயப்படுங்க. மௌத்த கண்டா எவ்வளவு பயம் உண்டாகுமோ அது மாதிரி பயந்துக்கோங்க. ஏன் தெரியுமா, உங்களோட வீட்டுக்கு உங்களோட மாப்பிள்ளையோட தம்பியோ நானவோ வாராரு, பார்க்கக்கூடிய யாருமே தவறா நினைக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, இவரு அவட தம்பி தானே போறாரு அந்த வீட்டுக்கு, நானும் தானே போறாரு, அவட குடும்பம் தானே அப்படின்னுவாங்க. ஆனா ஷைத்தான் உள்ளுக்கால வந்து குழப்பி சிந்தனைகளை சீரடிக்க சீரழிய செய்வான். அதனால நீங்க பாதுகாப்பான முறையில இருங்க, நீங்க கணக்கில்லாம இருக்காதீங்க. வலா யுபதீன ஜீனதஹுன், அல்லாஹ் அதுக்கு அடுத்தது சொல்றான், அவர்களுடைய அழகுகளை அவர்கள் வெளிப்படுத்தாமல் இருக்கட்டும். இல்லா மா லஹர மின்ஹா, அவங்களுடைய உடம்புல இருந்து வெளிப்படக்கூடிய விடயங்களை தவிர அவங்க மற்ற வேற விஷயங்கள் எல்லாத்தையும் மூடி அழகுகளை மறைத்து வைத்து கொள்ளட்டும். இது எங்க கட்டலண்டா, வீட்டுக்குள்ளால. என்ன நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வாரேன், இந்த சூரத்துடைய முழு நோக்கமுமே எங்களோட சூழலையும் வீட்டையும் சுத்தமாக ஒழுக்கமாக வச்சு கொள்றதுதான் இந்த ஆயத்து. அதுலயும் நீங்க வீட்டுக்குள்ளால மகரமான ஆண்களிடத்திலே ஒழுக்கமான முறையில நீங்க இருங்க, நீங்க பார்வைய தூக்கி பார்க்காதீங்க. உங்களோட வாப்பவேம் தான், உங்களோட நானவேம் தான், உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட இரத்த சொந்தங்களையும் தான் நீங்க பார்க்கக்கூடிய நேரத்துல ஷைத்தான் அந்துக்குள்ளால வந்து உங்களோட தவறான முறையில தவறான சிந்தனைய உருவாக்குவான். வீட்டுக்குள்ள மகரமான ஆண்கள் பெண்கள் கூட உங்களோட பார்வைய உற்று நோக்கி பார்க்கிற பார்வை பார்க்கவான. இந்த அளவு தூரத்துக்கு அல்லாஹ் தெளிவாக சொல்றான். எங்களுக்கு ஆச்சரியமாக நாங்க யோசிக்கணும், என்னன்னா எங்களோட சொந்த எங்களோட சொந்த ரத்தங்களே பார்க்க இயலாது அப்படின்ற ஒரு சிந்தனை வரும். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இந்த இடம் தான் பயங்கரமான இடம். இன்றைக்கு இதனுடைய விளைவை ரொம்ப தெளிவாக நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்குண்டா சில இடங்கள்ல தண்ட சொந்த வாப்பா, தண்ட சொந்த மகளோட தவறாக நடக்கிற விஷயம் இன்னைக்கு வெளி வந்து கொண்டீர்கள். ஒரு இடத்துல வாப்பவும் மகளும் தவறான முறையில நடக்கிறாங்க. அந்த மகள் அந்த வாப்பட்டிருந்து காசி எடுக்கிறா, அதுக்கு பின்னால போயிட்டு மகள் வாப்பவோட இருந்து பழகின பழக்கம் ஸ்கூல்ல போயிட்டு அந்த புள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து அதுக்கு பின்னால வாப்பவோட தவறான முறையில நடக்க வைக்க சம்பவம். இது வெளிநாட்டுல இல்ல எங்கட நாட்டுல அண்மை காலமாக நடந்து கொண்டிருக்கிற அப்பாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டுல உம்மா மகனும் வீட்டை விட்டு வெளியில வந்த மகளும் வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க, வாப்ப வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறா. இது எங்கட நாட்டுல நடந்த விஷயம். வாப்ப வீட்டுல இருந்தாரு, டிவி பார்த்து கொண்டு இருந்தாரு. உம்மா மகளும் வெளியில வந்தாங்க கடைக்கு போறதுக்கு. போகக்கூடிய நேரத்துல மழை பெய்யுது. மழை பெய்யக்கூடிய நேரத்துல என்ன செஞ்சாங்க, உம்மக்காரி மகள்கிட்ட சொன்னா குடை எடுத்துட்டு வாங்க மகளே என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பினான். மகள் போனா பாக்குறா இவ நின்று கொண்டு மகளை காணும். அதுக்கு பின்னால் இவ வீட்டுக்கு போனா சொந்த தொண்ட மகளோட வாப்பா சொந்த கணவர் தவறான முறையில் நடந்து கொண்டிருக்கிறான். கண்ணியமான தாய்மாரலே சகோதரிகளே, அண்மையில ஒரு பகுதியில தாத்தாம் தங்கச்சியும் போலீஸ்ல போயிட்டு என்ட்ரி போட்டிக்குது. எங்கட தம்பியால எங்கட வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பயமா இருக்குது. அவனை வார்னிங் பண்ணி நீங்க ஜெயில அடைங்க, இல்லன்னா நாங்க தற்கொலை பண்ணி கொள்ள வேண்டிய நிலைமை உண்டாகும். சொந்த தம்பிய பத்தி போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றான். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க மகரமானவங்க தான். அல்லாஹ் அதிலே சொல்றான், நீங்க எல்லை மீறி போக வானம். இன்னைக்கு மாமி சொந்த மாமி வைஃப்ட உம்மா எங்களுக்கு மகாரம். ஒரு ஆணை பொறுத்த வரையில வைஃப்ட உம்மா மகாரம். அந்த வைஃப்ட உம்மாவோட கூட நீங்க பார்வைய உயர்த்தி நுணுக்கமான முறையில ஒட்டு பாக்குற நிலைமைய உங்களோட மாமியோட கூட நீங்க நடக்க வானம். இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக மாறிக்குது. எத்தனையோ குடும்பங்கள்ல சீரழிவுக்கு காரணம் கல்யாணம் முடிச்சு சொந்த மாமியோட தவறான முறை நடந்து கொண்ட சம்பவங்கள் ஏராளமாக இருக்குது. அதை விட பாரதூரமான பயங்கரமான நிலைமை என்னண்டா, திருமணம் முடிச்சு மாமா சொந்த மாமா கணவர்த வாப்பா, அண்மையில கணவர்த வாப்ப தவறான முறையில நடந்து கொண்டா அந்த பெண்ணோட ஹனபி மசல கூடிய சட்டப்படி உடனடியாக சொந்த மாப்பிள்ளையோட திருமணம் முடிஞ்சிடும். மாப்பிள்ளையோட அதுக்கு பின்னால வாழையலாம், கியாமன் நாள் வரல வாழையலாம். இதுதான் சட்டம். அந்த பெண் சொல்றா, என் மாமா என்னோட தவறா நடந்து கொண்டதற்கு நான் என்ன அநியாயம் செஞ்சேன், என் கணவரை விட்டு தான் பிரியிற நிலைமைக்கு என்ன கொண்டு வந்து வச்சிருக்குதே அப்படின்றாங்க. ஆனா மகாரம் திருமணம் முடிச்சா கணவர்த வாப்ப மகாரம். ஒருவர் பசுவா கேட்கிறாரு. அண்மையில எங்கட நாட்டுல ரொம்ப கவலையான நிலைமை ஹசரத், என் வாப்பவோட நான் பேசல ஹசரத் அப்படின்றார். தங்கட்டன் என்ன செய்தி, அது எனக்கு குத்தமாக ஆகுமா? வாப்பவோட பேசலன்னா குத்தம் தானே, அதுல என்ன பெரிய விஷயம், அது தெளிவான விஷயமே. இல்ல ஹசரத், என் வாப்ப என் வைப்போட தவறா நடந்து கொள்றதுக்கு முயற்சி செஞ்சா ரெண்டு மூணு முறை, இதை நான் தெளிவாக கண்டேன் ஹசரத். எனக்கு அவ்வளவு வெறுப்பு ஆயிக்குது வாப்பவோட பாக்குறதுக்கு. நான் கேட்டேன், குரானுடைய ஆயத்துக்கு மாற்றம் செஞ்சதுனால ஏற்பட்ட விளைவு. மகாரத்துக்குள்ளாலே நீங்க அறக்குறையாக இருக்கவான, அறக்குறையான ஆடையோட இருக்கவான. கண்ணியமான தாய்மார்களே, சொந்த மகனோட தவறாக நடக்கிற பயங்கரமான செய்திகள் கூட நம்ம நாட்டுல இன்றைக்கு ஏற்பட்டீர்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு காலம். அல்லாஹ் ஏற்கனவே குர்ஆன்ல சொல்லிட்டான், இது குடும்பத்துக்குள்ளால நீங்க நடக்கிற முறையை தான் அல்லாஹ் சொல்றான். முஃமினான பெண்களே, உங்களோட பார்வைகளை நீங்க தாழ்த்திக்கோங்க, உங்களோட அபங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க, உங்களோட அழக வெளியில கொண்டு வந்து காட்டவான, வெளியில தென்படக்கூடிய வெயிகளை தவிர அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டு சொல்றான். அவன் யாரு தெரியுமா, அவ் ஆபாஇஹின்ன அவ் அபனாஇஹின்ன
அவ் அபனா இபுஊலத்திஹின் அவ் இஹ்வானிஹின் அவ் பனி அவ் பனி இஹ்வானிஹின் அவ் பனி அஹவாத்திஹின் அவ் நிசாஇஹின் அவ் மா மலகத் ஐமானுஹுன் அவித்தபிஈன கைரி உலில் இர்பா من الرجال او الطفل الذين لم يظهروا على عورات النساء ولا يضربن بارجلهن அப்படின் அல்லாஹ் تعالی அப்படியே சொல்லிட்டு வாரான். உங்கட வாப்பா வாப்பாட அந்த உறவினர்கள் நான தம்பி மேல போனா அதே மாதிரி உங்களோட உம்மட உறவினர்கள் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களோட ரத்த உறவினர்கள் அவங்களோட புல்லட புள்ளகள் உங்களோட சகோதர சகோதரிய புல்லட புள்ளகள் இப்படின்னு அல்லாஹு தாலா எங்கட மகரமான அந்த ஆட்கள் அப்படியே சொல்லுவாங்க. நான் நேரத்தோட அந்த உங்களுக்கு தெளிவான முறையில சொன்ன அந்த மகரங்களை தான் அல்லாஹ் சொல்றவங்களோட வீட்டுக்குள்ளே இவங்களுக்கு முன்னால உங்களுக்கு வெளியில தென்படக்கூடியவைகளை தவிர மற்றதெல்லாம் மறைச்சிதான் இருக்கும். இதுல நீங்க பொதுவாக நல்ல தெளிவா விளங்கிக்கோங்க. கணவனை பொறுத்த வரையில கணவனுக்கு நீங்க அவுரத் இல்ல. கணவனுக்கு முன்னால நீங்க அவருக்கு முழுமையாக உங்களோட உடம்ப மறைக்கணும் துறக்கணும் அப்படின்னு ஒன்றுமே இல்ல. கணவன் முழுமையான முறையில உங்களுக்கு உடம்ப துறக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி தந்திக்குது. கணவனிடத்துல மட்டும் தான். ஆனாலும் கணவனுக்கு முன்னால நீங்க உங்களோட ஆடைகளை களைஞ்சிட்டு நீங்க ஆடை இல்லாம இருப்பீங்களா அல்லது ஒழுக்கம் இல்லாத நிலைமையில இருப்பீங்களா? கணவன் முன்னுக்கும் நீங்க ஒழுக்கமா இருங்க. ரெண்டாவது, உங்களோட மகரமான ஆண்களுக்கு முன்னால உங்களை நீங்க பூர்த்தியா மறைச்சிக்கோங்க. உங்களோட ஆடைகளால உங்களுக்கு மகரமான ஆண்களுக்கு முன்னால தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரையில மறைக்கிறது ஃபர்து. உடம்புல ஏனைய பகுதியில மறைக்கிறது சுன்னத்து. ஆனா ஒழுக்கம் என்னண்டா, நீங்க பூர்த்தியான முறையில உங்களை மறைச்சி உங்களோட முகம் உங்களோட மணிக்கட்டு கைகள் உங்களோட கரண்டே காலு கீழால் உள்ள பகுதி. நீங்க வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பகுதிகளை உங்களுக்கு தொடர்ந்து இருக்கிறதுக்கு ஏலும். அல்லாஹு தாலா இதைத்தான் சொல்றான். ஒரு பெண்ணை பொறுத்த வரையில அல்லாஹு தாலா மிகவும் அழகான முறையில படைச்சிக்கிறான். பெண்கள்ல அல்லாஹு தாலா அழக பெண்களுடைய உடம்புல மூணு இடத்துல வச்சிருக்கிறதாக உலமாக்கல் கிதாபுகள்ல எழுதுறாங்க. நான் உங்களுக்கு தெளிவான முறையில மார்க்கத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். எங்களை தீனுடைய ஷரியத்துடைய வரையறைய நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தெளிவாக விளங்கிக்கோங்க கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில அந்த பெண்ணுடைய உடல்ல அல்லாஹ் மூணு இடங்களை அழகான முறையில ஆக்கி வச்சிருக்கிறான். ஒரு ஆணுடைய கண்ணுக்கு ஈர்ப்பு சக்தியாகவும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய நேரத்துல கவர்ச்சிகரமான நிலைமையிலே அந்த மூணு இடங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஒரு பெண்ணுடைய முகம் இயற்கையிலே அல்லாஹு தாலா அழகாக ஆக்கியிருக்கிறான். முகம் இருக்கிறே முகம், அது ஒரு அழகான உறுப்பு அந்த முகம். இரண்டாவது, நெஞ்சுடைய பகுதி அல்லாஹ் அழகாக ஆக்கியிருக்கிறான். மூணாவது, அந்த பெண்ணுடைய பிற்பகுதி, இத அல்லாஹ் அழகாக ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு ஆணுடைய உள்ளத்துல தவறான எண்ணங்கள் நோய்கள் ஏற்படுறதுக்கு இது காரணம். இந்த பெண்ணுடைய உடலுடைய அமைப்பு. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, நீங்க வீட்டுக்குள்ளாலதான் இருக்கிறீங்க, ஆனாலும் மகரமான ஆண்களோட தான் இருக்கிறீங்க. நீங்க அந்த நேரத்திலேயும் கூட நீங்க இப்படி கணக்கில்லாம இருந்துடவான கணக்கில்லாம் இருந்துடவான உங்களை நீங்க மூடிக்கோங்கோ. நீங்க அந்த இடத்துல முகத்தை உங்களுக்கு துறக்கலும் கைகளை துறக்கலும் மணிக்கட்டு காலுடைய மணிக்கட்டு கீழால கரண்டே காலு கீழால உங்களுக்கு துறக்கலும். ஆனா நீங்க சல்வாரி உடுக்கிறீங்க, நீங்க நக்சி உடுக்கிறீங்க, ஏனைய ஆடைகளை உடுக்கிறீங்க. உடுத்ததுக்கு பின்னாலே உங்களுக்கு பொதுவாகவே தெரிஞ்ச விஷயம் தான், பெண்ணுடைய பிற்பகுதி அது ஆடைகளை விட்டும் தொடர்ந்து இருக்கிறது சாத்தியமில்லாத ஒரு விடயம் உண்டு. எனவே அல்லாஹ் இந்த இடத்துல அதை சொல்ல வரல, அது எங்களுக்கு தெளிவான விஷயம். ஆனா அதுக்கு அடுத்தது அல்லாஹ் சொல்றான், நீங்க வீட்டுக்குள் இருக்கத்திலே நீங்க உங்களோட நெஞ்சுடைய பகுதியை மூடாம இருந்தா அதுவும் தவறான எண்ணத்தை உண்டாக்கும். அப்படி நீங்க ஆடைய உடுத்தீங்க, சல்வாரிய உடுத்தீங்க, மெக்சிய உடுத்தீங்க, கப்தான போட்டீங்க, நீங்க ஜில்பாவத இந்த உங்களோட அந்த ஆடைகளை உடுத்ததுக்கு பின்னாலே உங்களோட நெஞ்சி பகுதி விளங்கக்கூடியதாக இருந்தா கணக்கில்லாமிருக்கேலோ அப்படின்னு தவறான முறையில எண்ணி ஒழுக்கத்தை நீங்க மீறி நடக்காதீங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமாக சில பெண்கள் வீட்டுக்குள்ளால வீட்டுடைய சூழலே யாருதான் இங்க இருக்கிற எங்களுக்கு நினைச்ச மாதிரி இங்க இருக்கேலும் அப்படின்ட்டு கணக்கில்லாத ஒரு நிலைமைய இன்னைக்கு கண்டு அவங்க வீட்டுக்குள்ளால முந்தானி இல்லாத நிலைமையில இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றார், நீங்க வீட்டுக்குள்ள உங்களோட உடலுடைய அமைப்புகள் வெளியில தெரியும் இருந்தா அதையும் நீங்க மூடிக்கோங்கோ. வீட்டுக்குள்ள துறக்கவான எவ்வளவு தெளிவா சொல்றான், முந்தானி எங்க நாங்க போடுறது, இடுப்புல கட்டுறதா, முந்தானி என்ன கால்ல கட்டுறதா, முந்தானிய நீங்க தலையில போட்டு உங்களோட நெஞ்சி பாதிய வீட்டுக்குள்ள மறையுங்க, உங்களோட நாணக முன்னுக்கு மறையுங்க, தம்பிட முன்னுக்கு மறையுங்க, உங்களோட புள்ளாளிட முன்னுக்கு மறையுங்க, உங்களோட சொந்த சாச்சட முன்னுக்கு மறையுங்க. இதுக்கு எத்தனையோ பெண்கள் அல்லாஹு அக்பர் சொல்றாங்க, ஹஜரத் ஹஜரத் என்னோட சொந்தத்துல அந்த புள்ளையோட சொந்த சாச்சம் ஹஜரத் வாப்ப நம்பிக்கைக்கு கொண்டு போயிட்டு என்ன தம்பி விடுன்னு விட்டுட்டு வந்தா சொந்த சாச்ச தவறாக நடந்து கொள்வார். காரணம் என்ன, அல்லாஹ் அதனாலதான் நேரத்தோட ஆர்டர் போடுறான், நீங்க வீட்டுக்குள்ள இருக்கத்திலே உங்களோட ஒழுக்கம் மீற நிலைமைக்காக இதாதீங்க. சொந்த மாமட முன்னுக்கும் நீங்க ஒழுக்கமாக இருங்க, உங்களோட முந்தானியை இழுத்து போத்தி. இது வெளியில போற பெண்களுக்கு சொல்ற சட்டம் அல்ல. இன்றைக்கு அதிகமான பேருக்கு பாவம் விளப்பம் இல்லாததுனால, குரானுடைய தொடர்பு இல்லாததுனால, குரானுடைய சூறாக்களுடைய அடிப்படை தெரியாததுனால அவங்க நினைக்கிறாங்க இது ரோட்ல போகத்திலே போத திறந்து கொண்டு கையை திறந்து கொண்டு போகலும், முந்தானி எடுத்து தலையில போட்டுக்கொண்டு போகலும், அதான் சொல்ல வாராங்க. இந்த முழு சூறாவுமே அல்லாஹ் சொல்றது எங்கட சொசைட்டியில எங்கட குடும்பத்துக்குள்ளால எங்கட வீட்டுக்குள்ளால இருக்கிற முறையத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல நாங்க இன்றைக்கு கருத்து வேற்றுமையை உண்டாய் கொண்டு தடமாறி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நல்லா பின்னால யார் யார் இடத்துல நீங்க உங்களோட முகத்தையும் கையையும் திறந்துட்டு இருக்கேலும் அப்படின்றத பின்னால் ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு வாரான். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, எனவே வீட்டுக்குள்ள நீங்க மகரமான ஆண்கள் இருக்கக்கூடிய நேரத்திலையும் நீங்க வந்து ஒழுக்கமான முறையில இருங்க, நீங்க மகரம் பேணி இருங்க. அந்த இடத்திலேயும் நீங்க உங்களை தவறான முறையில இருக்கிற ஒரு நிலைமைக்கு போயிடாதீங்க. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவு தூரத்துக்கு அல்லாஹ் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய நிலைமைய எங்களுக்கு சொல்லித்தாரான். ஒழுக்கமான முறையில உங்களோட வீடுகளுக்குள்ளால நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி. இனியமான தாய்மார்களே சகோதரர்களே, இப்ப வீட்டை விட்டு வெளியிட வார நிலைமை ஏற்படும். ஒரு பெண் கணவர் இல்ல, புள்ளைகள் இல்ல, தேவைகள் ஏற்படும், வெளியில வர வேண்டிய நிலைமை உருவாகும். அங்கிட்டு இங்கிட்டு போகணும், சாமான்கள் எடுக்க போகணும், பொருட்கள் எடுக்க போகணும். அந்த நேரத்துல எங்களுக்கு வெளியில வர வேண்டிய நிர்பந்தம் உண்டாகுது. ஜப்பல்ல வேற வேற வீட்டுல ஆண்கள் இருக்கத்தக்கன நீங்க வெளியில வாரதல்ல, ஒத்தருமே இல்லாத நிலைமையில நீங்க வீட்டுட்டு வெளியில வாரீங்களா? அப்படியான நேரத்துல நீங்க வீட்டுட்டு வெளியில வாரதாக இருந்தா அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன சட்டம், உங்களோட ஆடைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அத அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்றான். யா அய்யுஹன் நபி குல்லி அஸ்வாஜிக وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن அல்லாஹ் மிக தெளிவாக சொல்றான், நீங்க வீட்டுட்டு வெளியில வாரீங்களா அப்படின்னா உங்களோட மனைவிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களோட மனைவிக்கு சொல்லுங்க, உங்களோட மனைவி உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்க, அவங்களோட ஆடைய இழுத்து இழுத்து யுதுனீன தொங்க இட சொல்லுங்க, மின் ஜலாபீபிஹின்ன அவங்க உடுத்திருக்கிற ஆடை உடுத்திருக்கிற போர்வையை இழுத்து உங்களோட அந்த பெண்களுக்கு முகத்தை மூடிக்கொள்ள சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். மிக தெளிவான முறையில இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லிட்டான், வீடுகள்ல இருக்கத்திலே இருக்கிற முறைய அந்த சூறால சொல்லிட்டான், வெளியில வாரதாக இருந்தா நீங்க வாரத்துக்கு ஏழுமான நிலைமை இங்க. அந்த நேரத்திலே கூட உங்களுக்கு ஒரு சலுகை என்னண்டா, ஹஜ்ஜுக்கு போயிட்டு இறங்கினீங்க, ஹஜ்ஜுடைய நேரத்துல தொழுகையுடைய நேரத்துல வீட்டுல தொழுகிற நேரத்துல ஹஜ்ஜுடைய நேரத்துல உம்ராவுடைய நேரத்துல நீங்க முகத்தே மணிக்கட்டே மட்டும் திறந்துக்கோங்கோ, வேறொன்றே திறக்க கூடாது. ஏற்கனவே மூடினதுனாலதான் நல்லா இங்க திறக்க சொல்றான். கண்ணியமான தாய்மாரலே சகோதரிகளே, நல்ல தெளிவா விளங்குங்க, எங்கட வீட்டை விட்டு வெளியில இறங்குறதாக இருந்தா நாங்க உடுத்திருக்கிற ஆடையால இழுத்து எங்கட முகத்தை மூடணும். நாங்க இப்ப புர்கா ஜில்பாப் அதெல்லாம் போடுறோம், ஹிஜாப் ஹிஜாப்ன்றது உடம்ப மூடுறதுக்கு சொல்றது அல்ல, நல்ல தெளிவா விளங்கிக்கோங்கோ. அரபியில ஹிஜாப்ன்றது முகத்தை மூடுறது, உடம்ப மூடுறது, அரை பணிய மூடுறது, மேல மூடுறது, உடம்பிலுடைய ஏனைய பாகங்களை மூடுறதுக்கு சத்தர் என்று அரபியில சத்தர், முகத்தை மூடுறதுக்கு ஹிஜாப்ன்ற ஹிஜாப்ன்ற வார்த்தையே முகத்துக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது. அந்த தூரத்துக்கு தெளிவான முறையில எங்களுக்கு வழிகாட்டல் இருக்குது. நீங்க வெளியில வரத்திலே நான் சொன்னேன், வீட்டுக்குள்ளால இருக்கத்திலே உடம்பு பயங்கரமான நிலைமைண்டா, வெளியில வரக்கூடிய நேரத்தில முகம் எப்படிப்பட்ட நிலைமையாக இருக்கும். ஒரு மனிதன் அழகுன்னு பாக்குறது ஒரு பெண்ணுடைய முகத்தை தான் முதலாவது. அதனாலதான் பொன் பார்க்க போனா ஆண்களுக்கு முகத்தையும் கைகளையும் பாக்குறதுக்கு அனுமதி கொடுத்திருக்குது. ஏனால் முகத்தை பார்த்து அவ விளங்கிக் கொள்ளையிலும், கைய பார்த்து அவ ஏனைய நிலைமைகளை விளங்கிக் கொள்ளையிலும். அதனாலதான் நாங்க முகமும் கையும் பாக்குறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏனால் முகமும் கையும் அவ்வளோ டேஞ்சரான பிரெண்டு பொட்டலும் நினைக்காதீங்க லேசா. முகத்தை மூடிட்டு தான் நீக்கிறோம், கை தொடர்ந்து கைய வச்சே முழு உடம்பே கணிச்சிடுவாங்க. வெளியில் இருக்கிறவங்க கைய பார்த்தே முடிவு செஞ்சிடுவாங்க. அதனால ஷைத்தான் நோய உண்டாக்கிடுவான் பாக்குறவன் உள்ளத்துல. உங்களோட உடம்புல ஒரு உறுப்பும் வெளியில விளங்க கூடாது. அதுலேயும் உங்களோட ஆடை உடுக்கக்கூடிய ஆடை பக்குவமான ஆடையாக இருக்கணும். இன்னைக்கு சிலவங்க சொல்றாங்க, வேண்டிய ஆடை உங்களுக்கு உடுக்கணும், சல்வாரிய உடுங்க, சாரிய உடுங்க, கலர் கலகரா உடுங்க. கண்ணியமான தாய்மாரலே சகோதரிகளே, மேற்கத்தியவாதிகள் அல்லது யஹூதி நசாராக்களுடைய கிதாபுகளை பார்த்து இவங்கட தலை குழம்பி பேசிக்கு, வேறொன்றுமே இல்லை. இஸ்லாம் வலியுறுத்துற ஆடை எங்களை பூர்த்தியா மூடிக்கொள்ளும். உங்களோட அலங்காரத்தை வெளியில காட்டவான நான் கேட்கிறேன், நீங்க சல்வாரிய உடுத்துட்டு போனா அழகா விளங்குவீங்களா இல்லாட்டி அசிங்கமா விளங்குவீங்களா? நீங்க ஒரு சாரிய உடுத்துட்டு போனா அழகா விளங்குவீங்களா அசிங்கமா விளங்குவீங்களா? மக்கள் பாக்குற நிலைமைக்கு போகும், எவ்வளவு அழகான சல்வார் உடுத்துட்டு போறா, வயசு போன பொம்பளை இருந்தாலும் நல்ல யங்க மாறி காட்டுது இந்த சல்வாரி. இப்படி தவறான எண்ணங்களை உருவாகும். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, நீங்க உங்களை மூடிக்கோங்க, பரிபூர்ணமா மூடிக்கோங்க, வெளியில நீங்க உங்களை நீங்க காற்ற நிலைமைக்கு ஆக்கி கொள்ளாதீங்க, வெளியில நீங்க உங்களோட உறுப்புகள் வெளியில தெரியற அளவுக்கு உங்களை நீங்க ஆக்காதீங்க, முழுமையான முறையில உங்களை மூடிக்கோங்கோ அப்படின்ற கட்டளைய அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்துல சொல்றான். அதுலயும் ஆடைகள், நீங்க உடுக்கிற அபாயா, நீங்க போடுற ஸ்கார்ஃப். கண்ணியமான தாய்மாரலே சகோதரிகளே, நீங்க விளங்கிக்கோங்க. இன்றைக்கு சமுதாயத்துல பஜார்ல விதவிதமான அபாயாக்கள், விதவிதமான ஸ்காஃபுடைய நிறங்கள், விதவிதமான நிலைமையில இன்றைக்கு கண்களை அலங்கரிச்சு வைக்கப்பட்டிருக்குது. எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு டிசைன் அபாயா கேட்கிறாங்க, இறுக்கமான அபாயாக்கள், மேலிருந்து இடுப்பு வரையில இறுக்கம், இடுப்புல இருந்து கீழே பெரிசா திறந்துட்டு அப்படியே, அதுல எவ்வளவு துணிகள் இஸ்ராபான முறையில, எங்கட உடம்ப பெலினான் இருந்து ஒத்தன் பார்த்து மதிக்க கூடிய அளவுக்கு எங்கட ஆடைகள் கடினமான எச்சரிக்கை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தினாங்க. எந்த அளவுக்கு பதுவா செஞ்சாங்கடா, சொன்னாங்க, யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இறுக்கமான ஆடைகளை அணியறாங்களோ அவங்களோட வாழ்க்கையிலிருந்து பரக்கத்தை இல்லாமலாம். கடினமான எச்சரிக்கை இருக்குது, இறுக்கமான ஆடை. எங்களோட கைகள், எங்களோட இடுப்பு, எங்களோட உடம்பு இறுக்கமான முறையில நாங்க அணியறது அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கும், முசீபத்தை உண்டாக்கும், குடும்பத்துல சந்தோஷம் இல்லாத நிலைமைய உண்டாக்கும். இன்னைக்கு அதிலே கைய பார்த்தா உடம்புடைய கலருக்கு மாதிரி அபாயா, சில அபாயாக்களை பார்த்தா அதுல பொத்தல் போட்டு, சில அபாயாக்கள் வெட்டி. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சுருக்கமாக நாங்க சொல்றோம், உங்களிடத்துல எந்த ஒரு அபாயாலயம், எந்த ஒரு டிசைனும் இல்லாத, எந்த ஒரு அலங்காரமும் இல்லாத உங்களோட உடம்பை இறுக்கி போடுற மாதிரி நீங்க அபாயாக்களை வாங்கவும் வான, அதை பாவிக்கவும் வான. அப்படியான அபாயாக்கள் இருந்தா அதை பத்த வச்சு போடுவோம். அப்படி இல்லைன்னா உங்களை விட மெலிஞ்ச ஆட்களுக்கு கொடுங்க, அதை எடுத்துட்டு போக சொல்லி அதுலயும் டிசைன் இருந்து அந்த டிசைன் எல்லாம் கலட்டி போடுங்க. அல்லாடத்துல நாளைக்கு தண்டனைக்குரிய நிலைமையை உருவாக்குற நிலைமையை உருவாக்கி கொள்ள கூடாது. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் ரொம்ப பயங்கரமான நிலைமை, விதவிதமான நோய்களால தாக்கப்பட்டு உடம்புல கைகள்ல முகங்கள்ல கழுத்துல சொறிவிதம் சொறி ஏற்பட்டு விதவிதமான நோய். இப்ப இவங்களோட அலங்காரமான அபாயாக்கள் எங்க போயிருச்சு? வர்ணம் தீட்டப்பட்ட அந்த டிசைன் போடப்பட்ட ஸ்வீக்கின்ஸ் பிடிச்சப்பட்ட அபாயாக்களுடைய நிலைமைகள் என்னவாக ஆகிருச்சு? இதெல்லாம் இப்ப கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாட கட்டளைய மீறக்கூடிய நேரத்துல அல்லாட தண்டனைக்குரிய ஒரு சட்டம் எங்களுக்கு ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு தாலா சந்தர்ப்பத்தை தந்து விளங்க வைக்கிறான். உன் அபாயாக்களை சீரான அபாயாக்களாக வாசிக்கோங்க. இன்னைக்கு வெளியில போக சில அந்நிய ஆண்கள் பார்த்து ரசிக்கிறாங்க, இன்னைக்கு விசேஷமா பாக்குறாங்க. அந்நிய ஆண்கள் சொல்றாங்க, இன்னைக்கு டிசைன் டிசைன் உடுத்துட்டு போறவங்களை விட அபாயா உடுத்துட்டு போறவங்களை தான் பார்க்கணும். வேண்டால் உடுத்திருக்கிறா ஆடையே உடுக்காத மாதிரி, உறுப்புகள் வெளியில தெரியற அளவுக்கு அல்லாட கடினமான கோபம் உண்டாகும். வீட்டுக்குள்ளால வறுமை உண்டாகிறதுக்கு காரணமா அமையும். உங்களை பூர்த்தியா மூடிக்கோங்க, உங்களை பூர்த்தியா மூடுங்க. நீங்க கட்டிக்கிற இஸ்காப் இருக்குதே மன்னிச்சுக்கோங்க. நான் ஒரு அமானியத்தை நான் சொல்றேன், இந்த இஸ்காப் எல்லாம் வந்து காய்ச்சல் காரவங்க கட்டுறது, இஸ்லாமிய ஆடை கிடையாது. நான் உங்களுக்கு இப்ப குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டினேன். நீங்க உடுத்திருக்கிற ஆடை அது ஜில்பாவுன்னு சொல்லத்திலே அந்த காலத்துல சஹாபாக்கள்ட காலத்துல தலையிலிருந்து கால் வரையில பெரிய போர்வைய போத்துவாங்க, பெரிய போர்வை, அதைத்தான் இழுத்து முகத்தை மூடிக்கொள்ள சொன்னான் அல்லாஹ். அப்ப நீங்க இன்னைக்கு பொதுவாக பெண்கள் சோப்பு கலர் ஸ்காஃப், நீல கலர் ஸ்காஃப், இந்த ஸ்காஃப் எல்லாம் வந்து காய்ச்சல் காரவங்க காதுக்குள்ள காத்து போகாம இருக்கிறது கட்டுறது. அதை நாங்க இன்னைக்கு கட்டி கொண்டு நினைச்சோம் இது இஸ்லாமிய ஆடை. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இது இஸ்லாமிய ஆடை அல்ல, இது நோயாளி கட்டுறது. அதை கலட்டிட்டு பூர்த்தியான முறையில தலையிலிருந்து கால் வரையில உங்களோட உடம்ப மறைக்கிற மாதிரியான ஒரு ஆடையை நீங்க போடுங்க, ஜில்பாப், அதுக்கு மேலால ஃபேஸ் கவர், முழுமையா அவங்கள மறைச்சு உங்களோட நெஞ்சுடைய பகுதி, இடுப்புடைய பகுதி, வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒத்தனுக்கு உங்களோட ஃபிகர், உங்களோட தோற்றம் விளங்க கூடாது. அது மாதிரி அவங்கள பூர்த்தியா மூடிக்கோங்க. அதுலயும் கலர்களை முழுமையா தவிர்த்துக்கோங்க. கருப்பு நிறம் தான் எங்களுக்கு, கருப்பு நிறம் பார்த்தா கண்ணுக்கு ஈர்க்கவும் மாட்டாது, கண்ணுக்கு பார்க்கணும்ன்ற ஆசையும் உண்டாகாது. அப்படிப்பட்ட நிறம் தான் கருப்பு. இன்னைக்கு சிலவங்க பாவம் குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஃபிக்ஹுடைய விளக்கம் இல்லாதனால கலர் கலர் உடுக்கையிலும் கலர் கலர் போடையிலும் ரேடியோலயும் பேசுறான், முஸ்லிம் இயக்கிலையும் பேசுறான். பாவம் என் காரணம்ன்ற குர்ஆனுடைய ஹதீஸுடைய விளக்கம் இல்ல, மேற்கத்திய வாதியினுடைய கருத்துக்களுக்கு மாட்டி அவங்கட கைகூலியாக மாறியிருக்கிறாங்களோன்ற ஒரு நிலைமைதான் இந்த கேட்பட்டிருக்குது. அதனால தெளிவான முறையில இந்த விஷயத்தை நீங்க விளங்கிக்கோங்க. இஸ்காஃபல்ல முழுமையான முறையில உங்களை மறக்கிறது. வெளியில நீங்க இறங்கி வந்தா அல்லாஹு அக்பர், உங்களோட பக்குவமும் உங்களோட பேணுதலும் உங்களோட வெக்கமும் அல்லாவிடத்துல பொருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கணும். அல்லாட லானத்துக்கும் அல்லாட கோபத்துக்கும் சாபத்துக்கும் உரிய நிலைமை உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. நீங்க வெளியில இறங்கி வரக்கூடிய நேரத்துல அப்படித்தான் உங்களை நீங்க ஆக்கிக்கொள்ளணும். எந்த அளவுக்குண்டா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஹதீசுடைய கிதாபுல வருது, ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்துல முகத்தே கையே திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மனைவிமார் வந்துட்டு இருக்கிறாங்க, முகமும் திறந்து கையும் திறந்து. ஆனாலும் அவங்க எவ்வளோ பக்குவமான நிலைமைண்டா, புகாரியுடைய ரிவாயத்தை நினைக்கிறேன், ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா ஒட்டகத்துல வாராங்க. வரக்கூடிய நேரத்துல தென்படுது முன்னால அந்நிய ஆண்கள் கொஞ்சம் பேர் வந்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு காட்சியை கண்டாங்க. உடனடியாக என்ன தெரியுமா செஞ்சாங்க, அவங்களோட ஒட்டகத்துல உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு முன்னால ஒரு கம்பை நிப்பாட்டி அந்த கம்புல ஒரு ஆடைய போட்டாங்க, ஒரு துணிய போட்டாங்க. துணிய போட்டு அவங்கள அப்படியே மறைச்சு கொண்டாங்க. போற ஆணுக்கு இந்த போகக்கூடிய முஸ்லமான அவங்க விளங்க கூடாது, இவங்களுக்கும் அவங்க விளங்க கூடாது, அவங்களுக்கும் இவங்க விளங்க கூடாது என்று சொல்லி இவங்க அப்படியே திரைய போட்டுக் கொள்றாங்க. அல்லாஹு அக்பர். யோசி பாருங்க, நாங்க என்ன சொல்லுவோம், ஹஜ்ஜில தானே அம்ரால தானே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓமெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு எங்களோட நிலைப்பாடு ஈமானுட்டு தூர போனதுனால அல்லாட பயம் குறைந்ததுனால எங்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு விளைவு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார் அவ்வளோ பக்குவமான நிலைமை, அவங்களால பாவம் தவறு ஹராத்துக்கு போவாங்கன்றத கனவுலையும் நினைக்கலாது, அது நடக்கவும் முடியாத ஒரு விஷயம். ஆனாலும் அவங்களை எவ்வளோ தூரத்துக்கு அவங்க பக்குவப்படுத்தி கொண்டாங்க. கனியமான தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு சந்தர்ப்பத்துல அபுதாவுதுடைய ஒரு ரிவாயத் வருது, ஹதீஸ் வருது. ஒரு பெண், அந்த பெண்ணுடைய மகன் ஜிஹாதுக்கு போனாரு. ஜிஹாதுக்கு போன நேரத்துல பார்த்தாங்க யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா முஸ்லீம்களும் திரும்பி வாராங்க. இவங்களோட மகனை பார்த்தா மகனை காணும், மகன் எங்கன்னு இல்ல. எப்படி இருக்கும் ஒரு தாய்க்கு யுத்தத்துக்கு போன சொந்த மகனை காணும், கவலையோட பதட்டத்தோட பீதியோட ஓடி வாராங்க. எங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஓடி வந்து தேடுறாங்க, என்ன மகன் எங்க, என்ன மகன் எங்க அப்படின்னு. அந்த நேரத்துல வந்து முஸ்லீம்கள் சொல்றாங்க, சஹாபாக்கள் உங்களோட மகன் யுத்தத்துல ஷஹீத் ஆகிட்டாங்க. அந்த பெண்ணுக்கு சரியான கவலை. அந்த நேரத்துல அந்த இடத்துல இருந்து ஒரு சஹாபி கேக்குறாரு, பெண்ணே ஆச்சரியமான விடயம் என்னண்டா, உங்களோட மகன் ஷஹீத் ஆகிட்டாரு, உங்களோட வீட்டுக்கு வரல உங்களோட மகன், அந்த பதட்டத்துல நீங்க ஓடி வந்திருக்கிறீங்க உங்களோட மகன் விஷயத்த கேக்குறதுக்கு, ஆனா இந்த நேரத்துல உங்களோட முகத்தை மறைக்க நீங்க மறக்கல்லே, முகத்தை மறைச்சு கொண்டுதானே வந்திருக்கிறீங்க, இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்று சொல்லி சொன்னாங்க. அந்த நேரத்துல அந்த பெண் சொன்னா, என் மகன் தான் ஷஹீதாகி போனாரே தவிர என் வெக்கம் ஷஹீதாக்கப்படல, என் வெக்கம் தான் என்ன மறைச்சிட்டு வர வச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளை, இதெல்லாம் இந்த ஆதாரங்கள் எல்லாம் எங்களுக்கு என்னதுக்கு விளையாடுறதுக்கா, இன்னைக்கு எங்களை போட்டு ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு படிச்சவங்கன்ற பேர்ல, இன்னைக்கு ப்ரொஃபஷனல்ஸ் பேர்ல ஏதேதோ நிலைமைகள், ஏதேதோ வாழ்க்கையுடைய அந்த நிலைமைகளை இன்னைக்கு அவங்க நினைச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப பயங்கரமான நிலைமை. அப்படி வாதிடக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் ஒரு விதமான நோய்களை கொடுத்து இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல உடம்ப மறைச்சக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. இதை விட கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, ஹதரத் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா யார், இன்னும் சிலருடைய வாதம் இருக்குது என்னண்டா, பொதுவாக முகத்தை மூட சொல்லி சொல்லிக்கிறது யாருக்குண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட மனைவிமாருக்கு அப்படின்வாங்க. இது சுத்தமான ஒரு தவறான கருத்து. இது சொந்த மனைவிமார்களுக்கு மட்டும்ன்றது எங்கேயுமே கிடையாது அப்படின்னா, அதுக்கு பின்னால முன்னால் உள்ள ஆயத்துக்கள் எல்லாம் அந்த கருத்துக்கு பாத்தமா போயிட்டு. பொதுவாக எல்லாருக்குமே உள்ள சட்டம், நபியுடைய மனைவிமாருக்கே அவ்வளவு பாரதூரமான நிலைமைண்டா, ஏனைய பெண்களுக்கு எப்படி இருக்கும், அந்த விஷயத்தை தான் அங்க உணர்த்துறாங்க. ஹஜ்ரத் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மகள் என்ன தெரியுமா செய்யறாங்க, ஒரு சந்தர்ப்பத்துல அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கண்டா, நான் மௌத்தானத்துக்கு பின்னால என்ன என்னுடைய உடம்ப தூக்கிட்டு போவாங்க, ஏன்னா ஜனாசா போகும். அந்த ஜனாசா போகக்கூடிய நேரத்துல வெளியில இருந்து ஆண்கள், அந்நிய ஆண்கள் என்ன பார்த்து என்னுடைய உயரம் என்ன அகலம் என்னன்றத கணிச்சிடுவாங்களோ அப்படின்றத நினைச்சு நான் அழுகிறேன். ஏனென்றால் உலகத்துல வாழ்ற காலத்துல ஏண்ட உயரம் என்ன ஏண்ட அகலம் என்னான்னு சொல்லி அந்நிய எந்த ஆணுக்கும் தெரியாது. வெளியில போகக்கூடிய நேரத்துல ஹஜ்ரத் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு வயது முதிர்ந்த பெண்ணை போல குளிஞ்சு கொண்டு போவாங்க. இவ்வளோ தூரத்துக்கு அல்லாஹ பயப்பட்டாங்க. ஏண்ட அல்லாஹ்ட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன், அழுகுறாங்க. ஜனாசா ஜனாசா போகுது, முகத்தை பார்க்குவாங்க இல்ல, உடம்ப பார்த்து என்ற உயர மகலத்தை கணிப்பிடுவாங்களே. இன்றைக்கு வரையில உங்களுக்கு பார்க்கலும் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, ஹஜ்ரத் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா மௌத்தானத்துக்கு பின்னால அந்த நேரத்துல ஜனாசாக்கள் எடுத்துட்டு போனது எப்படி தெரியுமா, இப்ப இருக்கிற சந்தூக்குகள் அல்ல, ஒரு பலகையில ஜனாசாவை வைப்பாங்க, அதுக்கு பின்னால அந்த ஜனாசாவை நாலு மூடல தூக்கிட்டு போவாங்க. வெளியில இருந்து பாக்குற தனத்துக்கு மக்களுக்கு அந்த ஜனாதா தெளிவா விளங்கும், உயரம் என்ன ஆழம் என்னன்றத பாக்கலும். அதனாலதான் அதுக்கு பத்தி மாறி எல்லா ஒன்னா அழுதாங்க. ஆனா இஸ்லாமிய வரலாறுல முதல் முதலாக ஒரு ஜனாதா மூடப்பட்டு அந்த ஜனாதாவுடைய தோற்றம் விளங்காத நிலைமைக்கு கொண்டு போனதுடா, அது ஹஜரத் பாத்திமா ரழியல்லாஹுன்னோட ஜனாதா தான். அல்லாஹ் அந்த அளவு தூரத்துக்கு அவங்களோட கவலைய கபூல் செஞ்சான். ஹஜரத் அலி ரழியல்லாஹு கபருக்குள்ளால இறங்கி வச்சாங்க, வேற யாரும் ஜனாதாவை காணல. இந்த அளவு தூரத்துக்கு பயந்தாங்க. இன்றைக்கு வரையில வரலாறுல ஹஜரத் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாட தோற்றம், உயரம் என்ன அழகு என்ன அவங்களோட நீளம் என்னான்னு யாருமே சொன்னது கிடையாது. அல்லாஹ் அந்த அளவு தூரத்துக்கு பாதுகாத்தான். அவங்க மனைவி அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களோட மகள், சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவி. அவங்கள இப்படி பக்குவமா வச்சுக்கொண்டாங்கண்டா எங்கட நிலைமை என்ன கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே. ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாட பக்குவத்தை பாருங்க. ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜனாசா அடக்கப்பட்ட இருக்கிறது ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாட வீட்டுக்குள்ள. ஜனாசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்தது ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹுடைய அன்ஹாவுடைய தந்தை, ரெண்டு பேர்த்தின் ஜனாசா அடக்கப்பட்டிருக்குது. ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஜனாசாவை ஜியாரத் செய்ய போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வாப்பவே பார்க்க போவாங்க. போனா அவங்களோட முகம் திறந்து கைகள் திறந்த நிலைமையில இருந்துட்டு ஜனாசாவை பார்த்து அந்த அந்த கபரை ஜியாரத் செய்து வருவாங்க அவனோட வீட்டுக்குள்ள. அதுக்கு பின்னால ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்டாங்க, உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த நிலத்துடைய இடத்தை எனக்கு தாரீங்களா. அது ஆயிஷா ரழியல்லாஹு விட்டு கொடுத்தாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹுக்குள்ள எடுத்துக்கோங்க. அது ஆயிஷா ரழியல்லாஹு விட்டு கொடுத்தாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள அந்த இடத்துல அடக்கப்பட்டுச்சு. அவங்க ஷஹீதாக்கப்பட்டதுக்கு பின்னால அது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல அடக்கப்பட்டாங்க. அதுக்கு பின்னால ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா எப்பெல்லாம் அந்த கபரடிக்கு போவாங்களோ
அவங்களோட முகத்தை உடலை மறைச்சு கொண்டுதான் கபருக்கு ஜியார செய்ய போவான். அந்த இடத்துல கேட்கப்பட்டுச்சு, ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா இடத்துல, ஏ நீங்க கபருடைய ஜியாரத்துக்கு வரக்கூடிய நேரத்துல உங்களோட தந்தையும் உங்களோட கணவரும் தானே இருக்கிறாங்க, முகத்தை மூடிக்கொண்டு வாரீங்களே என்று சொன்ன நேரத்துல சொன்னாங்க, அந்த நேரத்துல எனக்கு மகரமான ரெண்டு பேர் இருந்தாங்க, இப்ப இந்த கபருக்குள்ள எனக்கு மகரம் இல்லாத ஒரு ஆள் இருக்கிறாரு, எனவே நான் எப்படி என் முகத்தை திறந்துட்டு நான் தியாரத்து செய்வேன் என்று சொன்னாங்க. இனியமான தாய்மாரலே சகோதரியலே, இது என்னோட பெண்கள் சஹாபி பெண்கள் அதுல சல்லல்லாஹு மனைவிமாருடைய பக்குவமான நிலைமைண்டா. ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, நாங்க எங்களை எவ்வளோ தூரத்துக்கு பக்குவமாக வச்சுக்கொள்ளணும், வெளியில இறங்கத்துல எங்கட ஆட எப்படி இருக்கணும். நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை திரும்பி பார்த்து எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கி கொள்ளணும். அல்லாஹ் பரக்கத்தை தருவான், அல்லாஹ் ரஹ்மத்தை தருவான், வீட்டுக்குள்ள நிம்மதியான நிலைமையை உருவாக்கி வைப்பான். இங்க இன்னும் செலவங்களுடைய சில பிரச்சனைகள் இருக்குது. முகத்தை மூடிக்கொண்டு உடம்ப மூடிக்கொண்டு நாங்க எப்படி படிக்கிறது, நாங்க எப்படி ரோட்ல போறது, அதெல்லாம் செய்ய கஷ்டமே அப்படின்னு வாங்க. இதெல்லாம் நொண்டி சாட்டுகள். இன்றைக்கு உலகத்துல மிக திறமையான இடங்கள்ல இருக்கக்கூடிய சில பெண்களை பார்த்தா முகத்தை மூடிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. மிக திறமையான போஸ்டலுக்கு வைத்திருக்கிறாங்க பக்குவமான நிலைமையில. எத்தனையோ டாக்டர்ஸ் மார் இருக்கிறாங்க, லேடி டாக்டர்ஸ் மார், முகம் மூடின நிலைமையில. எங்கட நாட்டுல கூட நாங்க பார்த்திருக்கிறோம், பல வருடங்களுக்கு முன்னால யூனிவர்சிட்டிக்கு போகத்துல முகத்தை மூடிக்கொண்டு போன பெண்களுக்கு எந்த விதமான ரகினும் இல்லை. அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர். இனியமான தாய்மாரலே சகோதரிகளே, அல்லாஹ் கஷ்டமான பிரச்சனையான ஒரு விடயத்தை எங்கட வாழ்க்கையில தரமாட்டான். சில வருடங்களுக்கு முன்னால பெரிய ஒரு கான்பரன்ஸ் ஒன்று நடந்துச்சு. உலகத்துல இருக்கக்கூடிய 150 எழுத்தாளர்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கப்பட்டாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய 150 எழுத்தாளர்கள், இது ஒரு பெரிய ஒரு முஃப்தியுடைய வெப்சைட்ல இந்த சம்பவத்தை அவர் எழுதியிருக்கிறாரு. 150 ரைட்டர்ஸ் மார் அங்க ஒன்று சேர்க்கப்பட்டு அவங்கள ஆக பெஸ்டான ரைட்டர்ஸ் மார் 5 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. 5 பேரை, அந்த 5 பேர்ல ஒத்தருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அவ ஆக திறமையான ஒத்தர், அவருக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அவர் ஒரு 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி முழு உலகத்தில் உள்ள பெரிய பெரிய மக்கள் என்று சொல்லக்கூடியவங்க வந்திருக்கிறாங்க, அறிவாளி என்று சொல்லப்படக்கூடியவங்க வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல 150 எழுத்தாளர்கள், அதுல சிறந்த 5 பேர், அதுல ஒத்தர் தேர்ந்தெடுத்தாங்க பேசுறதுக்கு. அதனுடைய பேர் அறிவிக்கப்பட்டுச்சு. வாங்கண்டு ஸ்டேஜுக்கு வந்து பேசுறதுக்கு வந்தா பார்த்தா அந்த இடத்துல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கருப்பு உருவம் வருது, முழுமையாக தன்னை மூடிக்கொண்டு கண்ணை கூட திறந்ததில்லை. அப்படியே ஒரு கருப்பு உருவம் வந்து மைக்குக்கு முன்னால ஒரு கடுகடுத்த குரல்ல 10 நிமிஷம் பேசிட்டு அப்படியே திரும்பி போச்சு. அந்த இடத்துல இருந்து எல்லாரும் பார்த்தாங்க, ஆச்சரியமா பார்த்தாங்க. அங்குள்ள விசேஷமாக அந்நிய பெண்கள், முஸ்லீம் அல்லாத பெண்கள் பார்த்தாங்க, நாங்க எவ்வளவு பெரிய ரைட்டர்ஸ் மார், எவ்வளவு திறமை எங்கள்கிட்ட, ஆனா இந்த தன்னை முழுமையான முறையில மூடிக்கொண்டு வந்த ஒரு பெண், முஸ்லீம் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தின பெண், இவ என்ன இப்படி வந்தா, என்ன பிரச்சனை அவக்கு, அவ அழகில்லையோ, அவட முகத்துல ஏதாவது காயங்களா, நோயா, என்னன்ற கேள்வி எல்லா பெண்களுக்கும் எழுந்துச்சு. எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்சதுக்கு பின்னால அந்த பெண்ணை கொண்டு போய் எல்லாரும் சேர்ந்து சூழ்ந்து கொண்டாங்க. பெண்கள் எல்லாரும் சூழ்ந்து கொண்டாங்க. பெண்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்டாங்க, நிறைய கேள்வி. அதுல கேட்டாங்க, நீங்க அழகில்லையா, அல்லது நீங்க கருப்பா, நீங்க சொறி பிடிச்சவங்களோட மேல, இதெல்லாம் சொல்ல அந்த பெண் இஸ்லாம்டா என்ன, இஸ்லாம் பெண்களை ஏன் மூட சொல்லிக்குது, மூடினா என்ன நன்மை ஏற்படும், எப்படி சமுதாயத்துல பக்குவம் உண்டாகும், இதெல்லாத்தையும் விளங்க வச்சுட்டு கடைசிக்கு அந்த பெண் என்ன தெரியுமா சொல்லிக்கிறா, நீங்க எல்லாரும் இந்த இடத்துல பெண்கள் இருக்கிறதுனால நீங்க சொன்னீங்களே என்னுடைய முகம் அலங்கோலமோ தெரியல, என முகத்துல சொறி பிடிச்சோ தெரியலன்னு சொன்னீங்களே, அதனால எல்லாரும் பெண்கள் இருக்கிறதுனால என்ன முகத்தை திறந்து காட்டுறேன்னு அந்த இடத்துல முகத்தை திறந்ததுமே அங்கிருந்த எல்லாரும் சத்தம் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அங்கிருந்த எல்லா பெண்களையும் விட்டு ஆக அழகான பெண்ணாக இந்த பெண் இருந்தார். அதே இடத்துல 7 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, எங்களுக்கு இதெல்லாம் நொண்டி சாட்டுகள். எங்களுக்கு அப்படி விட்டுட்டு போனா அதை செய்யலா இதை செய்யலா. நான் தான் சொல்றேன், இன்றைக்கு சில இடங்கள்ல டாக்டர்ஸ் மார்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய பெண்களை பார்த்தா முகத்தை மூடி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர், அந்த லெவலுக்கு பேசி இருக்கிறாங்க. அல்லாஹ் பக்குவத்தையும் கொடுப்பான், ஏன் அல்லாஹ் திறமையும் கொடுப்பான். பக்குவமான நிலைமையை உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த நேரத்துல கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, எனவே நாங்க மிக தெளிவான முறையில விளங்கி கொள்ளணும். எந்த அளவுக்கு சில சட்டங்கள்ல எழுதுறாங்கடா, முஸ்லிம் அல்லாத அந்நிய பெண்ணிடத்திலே உங்களோட முகத்தை காட்டவானும். இது ஆச்சரியமான ஒரு விடயம் உண்டு. எப்படி அது? பெண்கள் பெண்கள் பரவாயில்லை என்று யோசினேன், ஆனா அந்நிய பெண் அவளிடத்துல ஈமான் இல்ல, அல்லாட பயம் இல்ல, தவறான எண்ணத்தை உண்டாக்கும். உங்களோட பழகக்கூடிய பெண்களோட கூட கவனமான முறையில இருங்க. அவங்களோட நீங்க உங்களோட பார்வைகளை உயர்த்தி நீங்க ஒழுக்கம் இல்லாத நிலைமையில நடந்து கொள்ளாதீங்க. இன்றைக்கு அதனுடைய விளைவை நாங்க பாக்குறோம் எத்தனை இடங்கள்ல. அல்லாஹு அக்பர், பயங்கரமான நிலைமை. திருமணம் முடிச்சிருக்கிறாரு, மாப்பிள்ள சொல்றாரு என்னோட வீட்டுக்குள்ளால நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, என்ன செய்தி அப்படின்னு கேட்டா, இல்ல என் வைஃப் வந்து அவவோட படிச்ச கூட்டாளி ஒன்றோட தொடர்பு எப்பவும் அவவோட தான் நிற்கிறது. வீட்டுக்கு வந்தா அந்த புள்ள எனக்கிட்ட வாழதில்லை, அவவோட ரூம மூடிக்கொண்டு இருப்பா. என்னோட இருக்கிறத விட சந்தோஷம் அந்த பெண்ணோட இருக்கிறது. ஹராமான முறையில பெண்கள் பெண்கள் தொடர்பை உண்டாக்குறதுக்கும் அடிப்படை காரணம் இருக்குது. அது என்னடா? உடம்ப நாங்க திறந்து வச்சு கொண்டிருக்கிறது. எங்களோட அலங்கு அலங்காரம் என்று சொல்லக்கூடிய பகுதிகளை நாங்க அலங்கரிச்சு திறந்து வச்சு கொண்டிருக்கிறதுனால பெண்களுக்கு கூட தவறான எண்ணம் உருவாகிற ஒரு படுமோசமான நிலைமை இருக்குது. அதனாலதான் நல்லா சொல்றேன், வீட்டுக்குள்ளே உங்களை நீங்க மூடிக்கோங்க, பெண்கள் இடத்திலே நீங்க ஒழுக்கம் இல்லாம இருக்க வானம், உங்களை மறைச்சிக்கோங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இந்த அளவு தூரத்துக்கு எங்களுக்கு இன்றைக்கு நிலைமைகளை சொல்லி தரப்பட்டிருக்கிறது காரணம் இந்த முக்கியமான அந்த நிலைமையின் காரணமாகத்தான். எனவே நாங்க எங்களை பரிபக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய பக்குவமான முறையில வச்சு கொள்ளக்கூடிய அந்த நிலைமையை நாங்க உருவாக்கி கொள்வோம். நாங்க எங்களோட உள்ளத்துல அல்லாட பயத்தையும் ஈமானையும் தக்குவாவையும் உருவாக்கி கொள்றதுனால அந்த நிலைமை எங்கள்கிட்ட வரும். நான் என்ன அந்நிய ஆண்களுக்கு முன்னால காட்டக்கூடாது, வீட்டுக்குள்ளே ஒழுக்கமா இருக்கணுமே, வீட்டுக்குள்ளே பக்குவமா இருக்கணுமே, நான் யாரும் பார்த்து சிரிக்கக்கூடிய நிலைமையில கேவலமான நிலைமையில என்ன நிலைமையை நான் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. இந்த நிலைமையை நாங்க உருவாக்குவோம். இதுல இருக்கக்கூடிய இதுக்கு சிலவங்க தவறான முறையில இன்றைக்கு அப்படியெல்லாம் தேவையில்ல இது தேவையில்லன்னு சொல்லி பல குர்ஆனுடைய ஆயத்துக்களை காட்டுறாங்க. நான்டா சொல்றேன், பாவம் அவங்க எந்த விளப்பமும் இல்லாம நோயாளியா பேசிட்டாங்களோ அவங்க சொல்லி பயப்படுற அளவுக்கு இன்றைக்கு அவங்க நிலைமை மாறிக்குது. எதற்கு ஆதாரம் காட்டணும், எதை ஆதாரம் காட்டக்கூடாது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படியான விஷயங்களை காட்டிக்கொண்டு இன்னைக்கு சமுதாயத்தை ஏமாத்தி வழிகேட்டுல கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க. காரணம் என்னான்னு பார்த்தா அவங்களுக்கு தெளிவில்ல. பாவம் அல்லாஹ் அவங்களுக்கும் ஹிதாயத்தை கொடுக்கணும், நேர்வழியை காட்டணும், சரியான முறையில விளங்கக்கூடிய தௌஃபீக்கை கொடுக்கணும். கண்ணியமான தாய்மாரலே சொல்லே, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எங்களை நாங்க பக்குவப்படுத்திக்கொண்டு எங்களோட வீட்டுக்குள்ளால எங்களோட பிள்ளைகளோட தர்பியத், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், எங்களோட வீட்டுக்குள்ளால உள்ள ஒழுக்கமான நிலைமைகள், இதை நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறது வெளியில வர தேவையா? இப்ப சம்பாதிக்கு தரத்துக்கு யாரும் இல்லையா? நீங்க உங்களை மூடிக்கோங்க. நீங்க அந்நிய ஆண்கள் இடத்துல போக வேண்டிய நிர்பந்தமா? அவங்க பார்த்தவங்களை ரசிக்கிற நிலைமைக்கு உங்களை ஆக்கி கொள்ளவான பரிபக்குவமான நிலைமையில நீங்க போங்க. சில இடங்கள்ல சிலவங்க சொன்னாங்க, நீங்க மூடிக்கொண்டு வந்தா உங்களுக்கு நாங்க ஜப் தர மாட்டோம். அல்லாஹ் அந்த பெண்களுக்கு அதை விட சிறந்த பக்குவமான இடங்கள்ல ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்திருக்கிற சரித்திரத்தை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்துக்கு நாங்க மாற்றம் செஞ்சா எங்களுக்கு சின்ன பின்னமாகி இழிவாகி கேவலமான நிலைமைக்கு போற நிலைமை உருவாகும். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது சொல்றதுக்குரிய ஒரு பொருத்தமான அத அந்த விஷயங்களை சொல்றது பொருத்தமான ஒரு நிலைமை ஒன்றல்ல. அது பொது இடங்கள்ல அது சொல்ல வேண்டிய சொல்ல முடியுமான விஷயங்கள் அல்ல. இன்னைக்கு சமுதாயத்துல சில சீரழிவான நிலைமைகள் ஏற்பட்டிருக்குது பெண்கள் வெளியில போறதுனால.
அதிகமான பெண்களுடைய திருமண வாழ்க்கை இன்றைக்கு ஃபெயில் ஆகி சந்தோஷம் இல்லாத நிலைமை. ஜப் செய்யக்கூடிய பெண்கள் திருமண வாழ்க்கை முறிவு ஏற்பட்டிருக்குது. இது காரணம் எல்லாமே எங்களை நாங்க தொடர்ந்து கொண்டு பக்குவம் இல்லாத நிலைமையில நாங்க போறதுதான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்கள், எனவே நாங்க சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்க எழுதிக்கோங்க. அந்த சூறாக்களை பார்த்து பாருங்க. உங்கள்ட்ட யாராவது அதுக்கு எதிரான விஷயங்களை சொன்னா இந்த ஆயத்துக்களை நீங்க காட்டுங்க. இதற்குரிய நிலைமையில சொல்லுங்க. பேச வார ஆட்கள், உங்களை வழிகெடுக்கிறதுக்கு வார ஆட்கள்கிட்ட சொல்லுங்க. நீங்க எங்கள்கிட்ட சொல்லாதீங்க. இது சம்பந்தமான உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போங்க. உங்களோட ஆண்களை அனுப்புங்க அவங்கள்ட்ட. அவங்கள்ட்ட போயிட்டு பேச சொல்லுங்க. எங்களை வழிகெடுக்க வரவான நாங்க தெளிவா இருக்கிறோம் என்று சொல்லி தெளிவா அவங்கள்ட்ட சொல்லுங்க. ஏனைய பெண்களுக்கும் இந்த விஷயங்களை எட்டி வச்சு எங்களோட தீன நாங்க ஹயாத்தாக்கக்கூடிய நிலைமையை நாங்க உருவாக்கி கொள்வோம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை எங்களோட குடும்பத்துக்குள்ளாலையும் உருவாக்கி தருவான். அதுதான் எங்களோட அடிப்படையான வாழ்க்கை. அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறதும் அந்த நிலைமையைத்தான். அதே நிலைமையில தான் எங்களோட முக்கியமான ஒரு மாதத்துல நாங்க இருக்கிறோம். முஹர்ரமுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதம் எங்களோட இஸ்லாமிய வர்த்தத்துடைய ஆரம்ப மாதம். இந்த மாதத்துல முதலாவது அந்த நாளுடைய சிறப்பு நிறைய கிதாபுகள்ல இருக்குது. அதே மாதிரிதான் இந்த மாதத்துல 10வது நாள் வரக்கூடிய அந்த முஹர்ரம் 10வது நாளுடைய நோன்பு, அது மிகவும் பாக்கியமான ஒரு நோன்பாக இருக்குது. அல்லாஹ் சிறப்பாக ஆக்கியிருக்கிறான். அவ்வளோதான், வேற எந்த விதமான எங்களுக்கு சிந்தனையும் நாங்க எடுக்க தேவையில்ல. அதுல ஹுசைன் அலி அல்லானு ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதுல எத்தனையோ விடயங்களை சொல்லுவாங்க. அதனால அந்த நாளுக்கு கண்ணியம் இல்ல. அல்லாஹ் அந்த நாளை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். அவ்வளவுதான், நாங்க அதை எங்கட மனசுல கொண்டு வந்து நாங்க அந்த நாளையில நோம்பு பிடிக்கோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய நேரத்துல மதீனாவுக்கு அங்க யஹூதிகள் நோம்பு பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. என்னான்னு சொல்லி கேட்ட நேரத்துல இந்த முஹர்ரம் 10வது நாள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தண்ணீரே ஃபிரௌனுடைய பிரச்சனையில பாதுகாப்பு பெற்றாங்க. எனவே அத கொண்டாடுறதுக்கு தான் நோம்பு பிடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சல்லல்லாஹு சொன்னாங்க, அதை விட உரிமை நாங்க தான் நோம்பு பிடிக்கணும். எனவே நாங்க அந்த நாளையில நோம்பு பிடிக்கணும்னு சொல்லி நோம்பு வச்சாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் நான் இருந்தா 9ம் 10ம் சேர்த்தி பிடிப்பேன் இந்த யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யறதுக்குன்னு சொன்னாங்க. எனவே பிற 9 இந்த மாசத்துல, அதே மாதிரி பிற 10 இந்த 2 நாட்கள்ல நோம்பு பிடிக்கிறது. அல்லாஹு தஆலா செவ்வா புதன் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வார செவ்வா புதன், அதாவது நாளைக்கு மறுநாள், நாளைக்கு இரவுக்கு நீங்க சஹர் செய்யணும், 9ம் புறக்கு அடுத்த 10ம் புறக்கு நாளைக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை இரவேல நீங்க சஹர் செய்யணும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் நோன்பு பிடிக்கிறது. ஹதீஸ்ல வருது, யாரு இந்த நோன்பை பிடிப்பாங்களோ அல்லாஹு தஆலா அவங்களோட முந்திய பாவங்களை மன்னிக்கிறான். இன்னும் சில ரிவாயத்துக்கள்ல வருது 2 வருஷத்துடைய பாவங்களை மன்னிக்கிறான். இப்படின்னு பல சிறப்புகளை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இதுல தந்திருக்கிறாங்க. எனவே நாங்க இந்த 2 நாளிலே நோம்பு பிடிக்கலும். எங்களுக்கு முக்கியமாக 10வது நோன்பு அதுதான் சிறப்பு. அந்த 10வது நோன்போட சேர்த்து ஒரு நோம்ப பிடிக்கிறோம் யஹூதிகளுக்கு மாற்றம் செய்ய. அதுல அதிகமான ஹதீஸல் 9ம் 10ம் தான் வலியுறுத்தப்படுது. பிற 9 பிற 10, ஆனா ஒத்தருக்கு மிஸ் ஆவிருச்சு 9 மிஸ் ஆவிருச்சு. அதனால சரி மிஸ் ஆவிருச்சு தானே தேவல்லன்னு விடாம 10ம் 11ம் பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா புதனும் வியாழனும் இந்த மாசத்தை பொறுத்த வரையில புதனும் வியாழனும். எனவே நாங்க இந்த அமல்களை எங்கட வீட்டில் உள்ள எல்லாரும் வயதுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் இதனுடைய சிறப்புகளை சொல்லி நாங்க இந்த மாதிரிய பொறுமதியை விளங்க வச்சு நோன்பு நோக்கிறதுக்கு நாங்க நியத்து வச்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல கூட்டத்துல நாங்க ஆகணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரை கபூல் செய்து கொள்வானா, பொருந்தி கொள்வானா. யாழ் எங்கட நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயா, யாழ் எங்கட வாழ்க்கைய பக்குவமான வாழ்க்கையை தந்தருள்வாயா, ஒழுக்கமான நிலைமைகளை தந்தருள்வாயாக, வீட்டுக்குள்ள கூட ஒழுக்கமா இருக்குமாறு நீ சொல்லிருக்கிறாயா அல்லா, அதை பேணாம இருக்கிறோம் யாழ்லா. என்னோட வீட்டுக்குள்ள முசீபத்துக்கும் பிரச்சனைக்கும் அது காரணமா அமைஞ்சிருக்குது யாழ்லா. வீட்டுக்குள்ள ஒழுக்கமான நிலைமையோட இருக்கக்கூடியவங்களை ஆக்கிரியாள்லா, ஆடைகளை பக்குவமா அணியக்கூடியவங்களை ஆக்கிரியாள்லா, அறக்குறை நிர்வாண ஆடைகளை விட்டு பாதுகாத்துடையாள்லா, இஸ்லாம் காற்ற வழிமுறை பிரகாரம் ஆடைகளை அணியக்கூடியவங்களை ஆக்கிரியாள்லா, ஷைத்தானியத்தான யஹூதியத்தான நசலானியத்தான கருத்துக்கள் இருந்து எங்களோட சிந்தனைகளை
பாதுகாத்தறியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைய நூத்துக்கு நூறு எடுத்துனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரை மாக்கி வைப்பாயாக. வா ஆகிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.